Next, Honorable Srinathan. You have 19 minutes.
உயரிய சபைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று கல்வி தொடர்பான இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் எமது கல்வியினை எடுத்து பார்க்கின்ற போது, இந்த கல்வியில் முன்பள்ளி சார்ந்த கல்வி இருக்கின்றது, ஆரம்ப கல்வி இருக்கின்றது, இடைநிலை கல்வி இருக்கின்றது. இந்த இடைநிலை கல்வியில் கனிஷ்ட இடைநிலை, சிரேஷ்ட இடைநிலை என்றெல்லாம் வகைப்படுத்தி இருக்கின்றது. இந்த எமது அரசியல் யாப்பில் கொண்டுவரப்பட்ட 13வது திருத்தத்தின் பிரகாரம் மாகாண பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள் என்ற வகைப்படுத்தலும் காணப்படுகின்றன. அதேவேளை அரிஸ்டாட்டில் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார், புரட்சிக்கு காரணம் சமத்துவமின்மை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். கல்வியிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, அரசியலிலும் சரி, வேறு வாய்ப்புகளிலும் சரி, சமத்துவம் அற்று போகின்ற போதுதான் ஒரு நாட்டில் புரட்சி ஏற்படுகின்றது என்ற கருத்தினை சொல்லியிருக்கின்றார். அதேவேளை நெல்சன் மண்டேலா ஒரு கருத்தினை கூறியிருக்கின்றார், அதாவது சமூகத்தை மாற்றியமைப்பதற்கான ஒரு வலிமையான ஆயுதம் எதுவென்றால் அது கல்வியாகத்தான் இருக்க முடியும் என்ற கருத்தினை அவர் சொல்லியிருக்கின்றார். இன்றைய நிலையில் இந்த வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டினை பார்க்கின்ற போது அண்ணளவாக குறிப்பிடுவதாக இருந்தால், சென்ற முறை கல்விக்காக 187,000 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. இம்முறை அண்ணளவாக 77,000 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி பார்க்கின்ற போது சென்ற முறையை விட இந்த முறை 2.5 மடங்கால் இந்த ஒதுக்கீட்டு தொகை அண்ணளவாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், கல்வி என்பது உண்மையில் மனிதவள அபிவிருத்தியை அடிப்படையாக கொண்டது. ஒரு மனிதனை உச்சமான பெருமதியுள்ள ஒரு வளமாக மாற்றுவதற்கு கல்வி முக்கியமான பங்காற்றுகின்றது. அதே போன்றுதான் சுகாதாரமும் பங்காற்றுகின்றது. எனவே ஒரு நாட்டில் மனிதனை செழுமைப்படுத்தி எடுப்பதற்கு, அவனை உச்சமான பயனுள்ள மனிதனாக்கி எடுப்பதற்கு கல்வி முக்கியமாக இருக்கின்றபடியால், கல்விக்கான ஒதுக்கீட்டில் கை வைப்பது என்பது மனிதவள அபிவிருத்தியை குறைப்பது போன்ற ஒரு முயற்சியாகத்தான் அமைய முடியும். எனவே கல்விக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதியத்தில் குறைக்கின்ற ஒரு போக்கு என்பது மனிதவள அபிவிருத்தியை குறைக்கின்ற ஒரு போக்காக இருக்கும். மனிதவள அபிவிருத்தியை குறைக்கின்ற போது நாங்கள் உச்சமான ஒரு அபிவிருத்தியை அடைய முடியாது. ஒரு நாட்டில் இருக்கின்ற பல்வேறுபட்ட வளங்கள் இருக்கின்றன, மனிதவளம், இன்னும் ஒரு வகையில் பௌதிக வளம், நிதி வளம், கால வளம், தகவல் வளம் என்றெல்லாம் வளங்களை நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். இந்த வளங்களில் முக்கியமான மனித வளத்தினை விருத்தி செய்வதற்கு கல்விக்கான ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும். சென்ற முறை ஒதுக்கப்பட்ட நிதியை விட 2.5 மடங்கு குறைக்கப்பட்டிருப்பது போன்று இந்த ஒதுக்கீடு அமைந்திருக்கின்றது. இதனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அதேவேளை கல்வியில் ஒரு சமத்துவமான அபிவிருத்தியை, சமச்சீரான அபிவிருத்தியை நாங்கள் ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால், அபிவிருத்தி அடைந்த பாடசாலைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற நிதி வளத்தை விட அபிவிருத்தி அடையாத நிலையில் காணப்படுகின்ற பாடசாலைகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி வளத்தினை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். மேடாக இருக்கின்ற இடத்தில் மேலும் மேலும் கொட்டி மேடாக்கிக் கொள்வதை விட, பள்ளங்களாக இருக்கின்ற இடங்களில் தான் நாங்கள் கொட்டி அதனை சமப்படுத்த வேண்டிய நிலை இருக்கின்றது. இன்றைய நிலையில் பார்க்கின்ற போது இந்த பாடசாலைகளை நகர மையமாக கொண்ட பாடசாலை, இன்னும் ஒரு வகையில் கூறினால் அபிவிருத்தி அடைந்த கிராமங்களை மையமாக கொண்ட பாடசாலை, இன்னும் ஒரு வகையில் பார்க்கின்ற போது கஷ்ட அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகள் என்று நாங்கள் வகைப்படுத்திக் கொண்டு செல்லலாம். இந்த கஷ்ட அதிகஷ்ட பாடசாலைகளின் அபிவிருத்தியில் கூடுதலான கவனத்தினை கல்வி அமைச்சு செலுத்த வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர் என்ற வகையில், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2 வகையாக அந்த பிராந்தியம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. பாவிக்கு கிழக்கு புறமாக இருக்கின்ற பிரதேசம், பாவிக்கு மேற்கு புறமாக இருக்கின்ற பிரதேசம் என்று. பாவிக்கு மேற்கு புறமாக இருக்கின்ற பிரதேசங்கள் பெரும்பாலும் கஷ்ட அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகளை கொண்டிருக்கின்றன. அதே போன்று வாகரை பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கும் கஷ்ட அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகள் காணப்படுகின்றன. இந்த கஷ்ட அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகளில் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தாமல் வளர்ச்சியை ஏற்படுத்தாமல் நாங்கள் கல்வியில் அபிவிருத்தி காண முடியாது. காயப்பட்ட இடங்களுக்குத்தான் மருந்து தடவ வேண்டுமே ஒழிய காயம் இல்லாத இடங்களில் மருந்துகளை தடவுவதால் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. தற்போது இங்கு அண்மையில் வீற்றிருக்கின்றார் எங்களுடைய கிழக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் கௌரவ விமலவீர திசநாயக்க அவர்கள் பக்கத்தில் இருக்கின்றார். அவர் கிழக்கு மாகாணத்தில் கல்வி அமைச்சராக இருக்கின்ற போது கணிசமான அளவு அபிவிருத்தியை ஏற்படுத்தியவர் என்பதை நாங்கள் மறக்கவில்லை, மறுக்கவில்லை. இந்த நேரத்தில் நான் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், இந்த யுத்தத்திற்கு பிற்பட்ட காலத்தில் கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணம் என்பவற்றின் கல்வி அபிவிருத்தியை எடுத்து பார்க்கின்ற போது அவை கல்வியில் பின்தங்கி இருக்கின்ற ஒரு நிலைமையை அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த கல்வியில் வளர்த்தெடுப்பதாக இருந்தால் இந்த கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளை நாங்கள் மிகவும் விசேட செயற்திட்டங்களின் மூலமாக அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த இடத்தில் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். இந்த முன்பள்ளி என்கின்ற விடயம் மாகாண சபைகளுக்கு பொறுப்பான பகுதியாக இருந்தாலும் கூட இந்த முன்பள்ளி விடயத்திலும் ஒரு பாரபட்சமான நிலைமை காணப்படுகின்றது. நகரத்தை மையமாக கொண்ட முன்பள்ளி மாணவர்கள் வசதிகளோடு வாய்ப்புகளோடு கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலைமையும், இந்த கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களில் உள்ள முன்பள்ளிகள் ஒரு பேரளவுக்கு அல்லது இல்லாத நிலையில் கல்வி கற்றுக்கொள்ளுகின்ற அல்லது கற்காத ஒரு நிலையினையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தேசிய கல்விக் கொள்கையினை வகுக்கின்ற போது இந்த முன்பள்ளி என்கின்ற விடயத்தையும் பலப்படுத்தக்கூடிய விதத்தில் நாங்கள் கொள்கைகளை வகுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் குழந்தை பருவம் என்பது இந்த முன்பள்ளியில் ஆரம்பிக்கின்றது. இந்த இடத்தில் உளவியல் ரீதியாக அந்த மாணவர்களை அணுகி சரியான வழிப்படுத்தாது விட்டால் அவர்கள் ஆரம்ப கல்விக்கு பொருத்தமற்றவர்களாக கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே இதிலும் கவனம் செலுத்தி முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் கொடுக்கக்கூடிய விதத்திலும் ஒரு நிலையான சம்பளத்தை கொடுக்கக்கூடிய விதத்திலும் மாகாண சபைகளை மத்திய அரசு ஆற்றுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதேவேளை இந்த ஆரம்ப கல்விகளை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற போது இந்த ஆரம்ப கல்வியில் ஆசிரியர் தட்டுப்பாடு என்பது இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, மலைக பிரதேசங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்னும் சில தென்பகுதிகளிலும் கூட இப்படியான நிலைமை இருக்குமோ என்று நான் சந்தேகிக்கின்றேன். ஆகவே இந்த ஆசிரியர் தட்டுப்பாடு என்பதை சரியான நியமனங்கள் மூலமாக பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கின்றது. அண்மையில் தேசிய கல்வியியல் கல்லூரியை முடித்து வந்த ஆசிரியர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டிருந்தன. மட்டக்களப்பில் கூடுதலான வெற்றிடங்கள் இருந்தும் கூட அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த அந்த ஆசிரியர்கள் வேறு வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தார்கள். இன்றும் கூட பல பாடசாலைகள் வெற்றிடங்களோடு இயங்கிக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, உண்மையில் இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த இசிஇ ஓஎல் காப்போதா சாதாரண தரம் எழுதப்போகின்ற மாணவர்களுக்கு கணித பாடம் என்பது மிக முக்கியமான பாடமாக இருக்கின்றன. ஆனால் இந்த கணித பாடம், விஞ்ஞான பாடம், ஆங்கில பாடம், தொழில்நுட்ப பாடங்களை கற்பிப்பதற்கு போதுமான அளவு ஆசிரியர்கள் இல்லாத நிலையில், கணித பாடம் கற்பிக்கின்ற ஆசிரியரே இல்லாத நிலையில் சில மாணவர்கள் GCEOL பரீட்சைக்கு தோற்றுகின்ற ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை அவதானிக்கப்பட்டுள்ளது. எனவே கல்வி அமைச்சர் அவர்கள் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். இந்த கணித பாடம், விஞ்ஞான பாடம், தொழில்நுட்ப பாடம், ஆங்கில பாடம் போன்ற பாடங்களுக்கு உரிய போதுமான அளவு ஆசிரியர்களை இந்த கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களுக்கு நியமனம் செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும். அதேவேளை இன்னுமொரு விடயம் இருக்கின்றது. இந்த ஐந்தாம் தரத்தில் காணப்படுகின்ற இந்த புலமை பரிசில் பரீட்சை என்பது, இந்த புலமை பரிசில் பரீட்சையை பற்றி கல்வியாளர்கள் அல்லது புத்திஜீவிகள் சிந்திக்கின்ற போது இது ஒரு விச பரீட்சையாக கூட அமைந்திருக்கின்றது. அதேவேளை பெற்றோர்களுக்கு ஒரு கௌரவ பரீட்சையாக இது அமைந்திருக்கின்றது. குறிப்பாக பார்க்கின்ற போது இந்த ஸ்காலர்ஷிப் பரீட்சையை எடுத்துக்கொண்டால் நகர பகுதிகளில் காணப்படுகின்ற பெற்றோர்கள் தங்களிடம் இருக்கின்ற வாய்ப்புகள் வசதிகள் அனைத்தையும் பயன்படுத்தி தங்களுடைய பிள்ளைகளை 100க்கு 100 வீதம் அல்லது 100க்கு 90-80 வீதம் பயிற்றுவித்து அந்த வெட்டுப்புள்ளியை அதிகரித்துக் கொண்டு செல்கின்றார்கள். அதேவேளை கஷ்ட பிரதேசத்தில் காணப்படுகின்ற மாணவர்களுக்கு சாதாரணமாக கற்பிப்பதற்கு கூட ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் இந்த புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றுகின்றார்கள். இதனை பற்றி ஒரு கல்வியாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். 10 வீதமான பிள்ளைகளை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக 90 வீதமான பிள்ளைகளை தோற்கடிக்கின்ற ஒரு பரீட்சையாக, ஒரு விசமத்தனமான பரீட்சையாக இது அமைந்திருக்கின்றது என்ற கருத்தினை அவர் பதிவு செய்திருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் இந்த மாணவர்களுக்கு தாங்க முடியாத சுமையினை அல்லது அழுத்தங்களை பிரயோகிக்கின்ற ஒரு பரீட்சையாக கூட இது அமைந்திருக்கின்றது. குறிப்பாக பெற்றோர்கள் ஒரு பக்கமாக, ஆசிரியர்கள் ஒரு பக்கமாக, பிரத்யேக வகுப்படுக்கின்றவர்கள் ஒரு பக்கமாக மாணவர்களை மிகவும் அழுத்தத்திற்கு உள்ளாக்கின்றார்கள். முடிவு என்னவென்றால் 10% மாணவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள், 90% மாணவர்கள் தோல்வியடைகின்றார்கள். இளம் பருவத்திலேயே அவர்களுடைய உளவியல் ரீதியான பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி, தோல்வி மனப்பாங்கை ஏற்படுத்தி, தாங்கள் இயலாதவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பரீட்சை ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி செல்கின்றது. எனவே இந்த பரீட்சை பற்றி மீளாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையில் இந்த பரீட்சை ஏற்படுத்தப்பட்டது எதற்கென்றால், வறிய மாணவர்கள் இந்த புலமை பரிசில் பரீட்சையை எழுதி அதன் மூலமாக பெற்றுக் கொள்ளுகின்ற அந்த நிதியினை கொண்டு அவர்கள் மேலும் தங்களது கல்வியை விருத்தி செய்து கொள்வதற்காகத்தான் இந்த புலமை பரிசில் பரீட்சை கொண்டுவரப்பட்டதாக இருந்தாலும், இன்று படித்த பெற்றோர்கள் அல்லது மத்தியதரம் அல்லது உயர்தர வர்க்கத்தைச் சேர்ந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கூடுதலான புள்ளிகளை பெறக்கூடிய விதத்தில் பிரத்யேகமான வகுப்புகளையும் தனிப்பட்ட வகுப்புகளையும் வைத்து அந்த வெட்டு புள்ளிகளை மாவட்டங்களில் உயர்த்தி விடுகின்றார்கள். இதனால் தூர தொலைவில் உள்ள எந்த மாணவர்களுக்கு அந்த வெட்டு புள்ளி சாத்தியமற்றதாகி விடுகின்றது. ஏழை பிள்ளைகளுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஸ்காலர்ஷிப் பரீட்சை என்பது இப்போது அவர்களுக்கு எட்டாக்கனியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாவல் கொடிச்சேனை, பன்சேனை, இன்னும் 200 இவ்வாறுபட்ட 40 போன்ற சில பாடசாலைகள் காணப்படுகின்றன. அந்த பாடசாலைகளில் செல்வதற்கு வழிகூட இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. வெள்ளம் போடுகின்ற போது அந்த வெள்ளத்தில் நீச்சல் அடித்துத்தான் ஆசிரியர்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இந்த பிள்ளைகள் கூட இந்த பொதுவான தேசிய மட்டத்தில் நடத்தப்படுகின்ற பரீட்சையைத்தான் தோற்றுகின்றார்கள். அதேவேளை மட்டக்களப்புக்கு என்று குறிப்பாக வளர்ச்சியடைந்த வின்சென்ட் தேசிய பாடசாலை, புனித மிக்கேல் பாடசாலை போன்ற அந்த வசதியான பாடசாலைகளுக்கு வகுக்கப்படுகின்ற அதே வெட்டு புள்ளிதான் இந்த அதிகஷ்ட பிரதேசத்தில் எந்த வசதிகள் வாய்ப்புகள் இல்லாத கற்கின்ற மாணவர்களுக்கும் வகுக்கப்படுகின்றபடியால் இந்த பரீட்சை அவர்களுக்கு ஒரு பாரபட்சத்தை ஏற்படுத்துகின்றது. அவர்களுக்குரிய ஆசிரியர்களை, வசதிகளை, வாய்ப்புகளை வழங்காமல் அவர்களுக்கு விசமத்தனமான ஒரு பரீட்சையை நடத்துகின்ற ஒரு பரீட்சையாக
அமைந்திருக்கிறது.
எனவே இந்த புலமை பரிசில் தரம் 5 பரீட்சை விடயத்தில் அது எந்த நோக்கத்திற்காக அந்த பரீட்சை கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கத்தை வறிய மாணவர்கள் தங்களுடைய பரீட்சையின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய விதத்தில் மாவட்ட ரீதியான வெட்டுப்புள்ளிகள் என்பதை விட இந்த கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களை கொண்டிருக்கின்ற பிரதேச செயலகங்களுக்கு உரிய விதத்தில் இந்த வெட்டுப்புள்ளிகளை மாற்றி அமைக்கின்ற போதுதான் இந்த வறிய மாணவர்கள் இந்த புலமை பரிசில் பரீட்சை மூலமாக பயனடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதுதான் யதார்த்தமானது, அதுதான் உண்மையானது என்ற செய்தியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதேவேளை எங்களுடைய கிராமப்புறங்களை எடுத்துக்கொண்டால், இந்த கிராமப்புறங்களில் வண்ணேபி என்று சொல்லப்படுகின்ற விஞ்ஞானத்தினை, கணிதத்தினை உயர்தர வகுப்பில் கற்கக்கூடிய பாடசாலைகள் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. சகல மாணவர்களும் நகரத்தை நோக்கி படையெடுக்கின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. இந்த படையெடுப்பின் போது வசதி குறைந்த மாணவர்கள், ஏழை மாணவர்கள் இந்த நகரப்புறத்தில் இருக்கின்ற அந்த பெரிய பாடசாலைகளில் கற்பதற்குரிய வாய்ப்பினை, வசதியினை இழந்து காணப்படுகின்றபடியால் அவர்கள் தங்கள் எதிர்காலத்தில் ஒரு டாக்டராக, ஒரு என்ஜினியராக வரக்கூடிய ஏழை மாணவர்கள் சாதாரண கலைத்துறை பட்டதாரிகளாகவே வரக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த கிராமிய மட்டத்தில் காணப்படுகின்ற வண்ணேபி பாடசாலைகளின் பற்றாக்குறையும், அதேவேளை முறையான பட்டதாரி ஆசிரியர்கள், அதாவது விஞ்ஞான பௌதிக பட்டதாரி ஆசிரியர்கள் இல்லாத நிலைமையும் காணப்படுகின்றது. எனவே பின்தங்கி காணப்படுகின்ற வலயங்களில் குறைந்தது 1, 2 அல்லது 3 பாடசாலைகளாவது வசதிகளோடு கூடிய வண்ணேபி பாடசாலையை உருவாக்க வேண்டும். உங்களுடைய 1000 பாடசாலை திட்டத்தில் கூட இந்த திட்டம் இருக்கின்றது. ஆனால் இந்த திட்டம் அமுலில் இன்னும் அந்த பகுதிகளுக்கு சென்றடையவில்லை. குறிப்பாக நான் மட்டக்களப்பு மேற்கு வலயத்தின் ஒரு பிரதி கல்வி பணிப்பாளராக இருந்தவன் என்ற வகையில் அந்த பிரதேசங்களில் இந்த மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு வண்ணேபி பாடசாலைகள் உருவாக்கப்படவில்லை. மலையகங்களிலும் கூட இந்த நிலைமைதான் காணப்படுகின்றது. அனைவருக்கும் கல்வி என்று சொல்லுகின்றோம், எஜுகேஷன் ஃபார் ஆல் என்று சொல்லுகின்றோம், எல்லோருக்கும் இலவச கல்வி என்று சொல்லுகின்றோம், எல்லோருக்கும் தரமான கல்வி என்று சொல்லுகின்றோம். ஆனால் இது கோட்பாட்டு ரீதியாக இருக்கின்றனவே ஒழிய இன்னும் செயல்பாட்டு வடிவம் பெறவில்லை. ஏனென்றால் கிராமிய அதிகஷ்ட பிரதேச கஷ்டப்பிரதேச மாணவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் என்பது எட்டாக்கனியாகத்தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியினை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த விரும்புகின்றேன். அதேவேளை இந்த கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களில் நீண்ட காலமாக தொண்டராசிரியர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் நிரந்தர நியமனம் கோரி பல போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள். அண்மையில் கல்முனையில் இருந்து தொண்டர் ஆசிரியர்களின் தலைவர் செயலாளர் என்கின்ற அந்த நிர்வாக உறுப்பினர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்களையும் கௌரவ அமைச்சரான உங்களையும் நானும் அந்த சந்திப்பின் போது கலந்து கொண்ட போது இன்னும் 2 கிழமைக்குள் இந்த தொண்டராசிரியர் பற்றிய விடயத்தினை கையாண்டு அவர்களுக்குரிய நியமனங்களை வழங்குவது பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்தை ஞாபகத்தில் பதித்து நீங்கள் இந்த விடயத்தை இந்த தொண்டராசிரியர் பற்றிய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்குரிய நடவடிக்கையை துரிதமாக எடுப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதேவேளை இன்னொரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த பெர்ஃபார்மிங் பிரின்சிபல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம், நீண்டகாலமாக யுத்த காலத்தின் போது இவர்கள் கடமை நிறைவேற்றி அதிபர்களாக பணியாற்றி வந்திருக்கின்றார்கள். இன்றைய நிலையில் அவர்கள் கையறு நிலையில் காணப்படுகின்றார்கள். இந்த பதவியில் தொடர்ந்தும் இருப்பதா அல்லது மீண்டும் அவர்கள் ஆசிரியர்களாக சென்று பாடசாலைகள் கல்வி கற்பிப்பதா என்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. எனவே இந்த பெர்ஃபார்மிங் பிரின்சிபல் என்று சொல்லப்படுகின்ற கடமை நிறைவேற்றி அதிபர்களுக்கும் ஒரு சரியான பதில்கள் கிடைக்க வேண்டிய விதத்தில் தங்களது செயற்பாடுகள் அமைய வேண்டும் என்ற விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். குறிப்பாக நான் மீண்டும் வலியுறுத்தி கூறுவது இந்த டைப் 2 பாடசாலைகள் என்று சொல்லப்படுகின்ற காப்போத்த சாதாரண தரம் இன்னும் தரம் 9 வரை உள்ள பாடசாலைகளுக்கு இன்னும் கணித ஆசிரியர்கள் விஞ்ஞான ஆசிரியர்கள் மிகவும் பற்றாக்குறையாக இருக்கின்றார்கள். இந்த பாடங்களுக்கு கற்பிப்பதற்கு அந்த பாடத்துறை சாராத சில ஆசிரியர்களை கொண்டு கற்பிக்கின்ற போது இந்த கணிதம் விஞ்ஞானம் போன்ற பாடங்கள் சரியான எண்ணக்கரு விளக்கங்களை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத நிலைமை காணப்படுகின்றது. எனவே இந்த இடத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். கிராமப்புறங்களில் கஷ்ட அதிகஷ்ட பிரதேச இடங்களில் கடமையாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு சலுகைகளை வழங்கியாவது அந்த வெற்றிடங்களை நிரப்ப வேண்டும். குறிப்பாக பிரதேச செயலாளர்கள் மட்டத்தில் கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களில் இருக்கின்ற ஜிசிஇ ஏஎல் பரீட்சையில் சித்தி அடைந்தவர்களுக்கு உரிய வாய்ப்புகள் வசதிகளை நியமனங்களை வழங்குகின்ற போது அந்த பிரதேசங்களில் காணப்படுகின்ற வெற்றிடங்களை நிரப்பிக் கொள்வதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது என்ற செய்தியோடு நீங்கள் அண்மையில் பல்வேறுபட்ட சிற்றூழியர் நியமனங்களை வழங்கி வருகின்றீர்கள். இந்த இடத்தில் உண்மையில் பாதிக்கப்பட்ட யுத்தத்தால் வஞ்சிக்கப்பட்ட பெற்றோர்களை இழந்திருக்கின்ற பல்வேறுபட்ட விதவைகள் தலைமை தாங்குகின்ற குடும்பங்கள் என்றெல்லாம் பல குடும்பங்கள் இருக்கின்றன. எனவே இந்த நியமன விடயத்தில் உங்களுடைய பார்வை இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கும் வறுமையால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கும் இந்த நியமனங்களை பரவலாக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை உங்களிடம் விடுக்கின்றோம். நீங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக உத்தரவாதம் அளித்திருக்கின்றீர்கள் எனவே தயவு செய்து இந்த ஆண்டிலாவது இந்த பல்வேறுபட்ட நெருக்கு வாரங்களுக்கு உட்பட்டிருக்கின்ற நசுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் இந்த நியமனங்களை கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஓரளவுக்கேனும் உங்களது அமைச்சினூடாக தீர்த்துக் கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த தொழில் வாய்ப்பு விடயங்களில் எங்களுடைய பிரதேசங்கள் கூடுதலான வரைக்கும் அநேகமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை சொல்ல விரும்புகின்றேன். சில வேளைகளில் இந்த தொழில் வாய்ப்பு விடயத்தில் சில வேளைகளில் இந்த தரகர்கள் சில வேளைகளில் நான் உங்களுடைய அமைச்சை சொல்லவில்லை பல்வேறுபட்ட அமைச்சு விடயங்களில் சில இடைத்தரகர்கள் இருந்து கொண்டு சில வேளைகளில் இந்த வறுமைப்பட்ட அல்லது இந்த தாழ்ந்த நிலையில் பொருளாதாரத்தில் வாடிக்கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியில் சில விதமான விசமத்தனமான செயல்களில் ஈடுபடுகின்ற போக்குகளும் இருக்கின்றன. எனவே நியாயமான அடிப்படையில் இந்த நல்லாட்சி தொழில் நியமனங்களை வழங்க வேண்டும், அதற்கு ஏற்ற விதத்தில் உங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வரவு செலவு திட்டத்தில் நீங்கள் இந்த கல்வியின் மூலமாக ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் வரவு செலவு திட்டத்தில் Kutatil, Kalvika, Udukapata Nidi, Poda, or Nilame on the Kana Padakandade, in a way, in the Nidi and I, Kondo, in the Manidavala Abirti, Edperta Kuria with the Til, Ungode, Turidamana, Sair Patinai, Edirbarkandain, Kuripaka, Padikapata Prades Angalake, Kudalana, Waipuhal, Vasadihal, Bisad a Sair Tangalai, Nadamurai Patamare, Kate, Amaikandain, Nandri.
Thank you. Order, please. There's an announcement to make. I wish to announce that the House cordially welcomes the delegation from the People's Republic of China led by Mr. Mu Xianhai, Director General of the Department of Foreign and Overseas Chinese Affairs of Sichuan Province People's Government, now present at the Speaker's Gallery. Thank you. Honorable Amir Ali.
Bismillahir Rahmanir Rahim. Imuraya Barav Salavatta Vivadathile, Nala Nibadangal Odukkappattirupadu, Kavalaikkuriya Vidayamaga Irundhalum Kuda, Edhavadhu Solla Vendum Endradharkaga, Indha Barav Salavatthile, Gaurava Nidhi Amaichar Avargal, Kalvi Vidayathile, Adhiga Naattathai Kaattirukkirar Endra Vidayathile, Kalviyai Patri Adhigam Pesugira Oru Arasiyalvadi Endra Reethiyile, கல்வி அமைச்சருக்கும் நிதி அமைச்சருக்கும் இந்த நாட்டின் ஜனாதிபதி பிரதமருக்கும் முதலிலே என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடசாலை மாணவர்களுக்கு மணிக்கணனி கொடுப்பது என்பது 15,000 மாணவர்கள் பல்கலைக்கழகத்திலே ஓரிரு புள்ளிகளினால் தவறிப்போனவர்களுக்கு 800,000 ரூபாய் வரை கடன் கொடுப்பது என்பது ஆரம்ப முன்பள்ளி மாணவ பருவ பிள்ளைகளுக்கு ஒரு 3 மாதம் தோறும் மருத்துவ பரிசோதனை செய்வது என்பது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விடயம். ஒரு தகப்பன் கூட செய்யாத ஒரு விடயத்தை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் யாருமே மருத்துவ பரிசோதனைக்கு செய்வதாக கிடையாது. ஏதாவது ஒரு வருத்தம் வந்தால்தான், நாங்கள் ஒரு நோய் வந்தால் மாத்திரமே ஆஸ்பத்திரிக்கு வைத்தியசாலைக்கு எடுத்துக்கொண்டு ஓடுகிற இந்த நிலைமையிலே 3 மாதத்துக்கு ஒரு தடவை தனது சின்ன சிறுசுகளை முன்பள்ளி மாணவர்களை நாங்கள் மருத்துவ பரிசோதனைக்கு அரசாங்கம் உட்படுத்துவது என்பது உண்மையிலேயே இந்த நாட்டிலே இருக்கிற கஷ்டப்பட்டு போயிருக்கிற மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். அதுவும் வடகிழக்கிலே பாதிக்கப்பட்டு போயிருக்கிற மக்களுக்கு கிடைத்த பெரிய வரப்பிரசாதம் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாகும். அந்த வகையிலே நான் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றி கூட கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அண்மை காலமாக கல்வியின் ராஜாங்க அமைச்சர் கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்கள் வடகிழக்கில் இருக்கிற மூளை முடுக்குகளுக்கு எல்லாம் விஜயம் செய்து குறைபாடுகளை கண்டு அவர்களுக்கு சாதி மத பேதம் பாராமல் நிவர்த்தி செய்து கொள்கிற பண்பை இந்த சபையிலே ஞாபகம் ஊட்ட வேண்டும். அதுபோன்று எங்களுடைய கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் கல்வி அமைச்சர் கௌரவ நண்பர் விமல வீர திசநாயக் அவர்கள் இந்த சபையிலே இருப்பதென்பது சிறந்த முறையிலே அவர்கள் அந்த நாட்களிலே பணி செய்தமைக்காக இந்த இடத்திலே நான் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக அந்த நாட்களிலும் இருந்தார். எங்களுடைய கல்குடா மட்டக்களப்பு மாவட்டத்திலே 10 தேசிய பாடசாலைகள் இருக்கிறது. அது எல்லா பாடசாலைகளும் எங்களுடைய ராஜாங்க அமைச்சர் அவர்கள் வருகை தந்து பார்த்துவிட்டு வந்த விடயங்கள் எல்லாவற்றிலுமே குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. அதை படிப்படியாக நிகழ்த்தி செய்து தருவதாக எங்களுடைய ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், எங்களுடைய கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் அவர்கள் எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி இருப்பது என்பது அது ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இந்த நல்லாட்சியிலே நாங்கள் பார்க்கிறோம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கிற 10 தேசிய பாடசாலைகளும் எல்லா வசதி வாய்ப்புகளும் கொண்ட குறைந்தது 5 பாடசாலைகளையாவது எல்லா வசதி வாய்ப்புகளும் கொண்ட பாடசாலைகளாக ஆக்கித்தாருங்கள் என்கிற பிரார்த்தனையை உங்களிடத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். என்னுடைய பிரதேசத்திலே இருக்கிற ஓட்டமாவடி தேசிய பாடசாலை வருகிற மார்ச் மாதம் 100வது வருடத்தை கொண்டாடுகிறது. இதற்கு நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்து தந்த எங்களுடைய கௌரவ ராதாகிருஷ்ணன் அமைச்சர் அவர்கள், எங்களுடைய கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் அவர்கள், இந்த நாட்டின் பிரதமர் ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த இடத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். வருகின்ற மார்ச் மாதத்திலே நடைபெற இருக்கின்ற இந்த விடயத்திலே அதுபோன்று 2023 ஆண்டு வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலையும் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட இருக்கிறார்கள். அதுபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல தேசிய பாடசாலைகளுடைய பிரச்சனைகளை இந்த கல்வி அமைச்சர் செய்து தர வேண்டும் என்று கேட்டு விசேடமாக எங்களுடைய ராஜாங்க அமைச்சருக்கும் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் அவர்களுக்கும் அவர்களுடைய செயலாளர் அவர்களுடைய அமைச்சிலே இருக்கிற அனைத்து அதிகாரிகளுக்கும் அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் மே அவஸ்தாவேதி அப்பயே ஹிருதாங்க பூர்வ ஸ்தூதிய புதக்கரமிங் மன்னிகண்ட வேணும்.
நவீன மெத்துமா கதா கரணும் புதுமாட வினாடி நவீன மெத்துமா யூ கேன் ஸ்டார்ட் இஃப் யூ வாண்ட் டு யூ வெயிட் ஃபார் ஓகே விமலகிரி திசான மெத்துமா 14 மினிட்ஸ் மீட்ட கலிங் அப்பே முஜிபுர் ரஹ்மான் மெத்துமா முழு சொல்லு அதிசான மெத்துமா ஆகுமா ஆரம்பிக்கிற கதா
கரு முலாசான அருட மந்தித்துமணி அத்தியாபனை அணு ரட்டக வெதகாத்ம ஆயோஜனையாய் கிரியா பத்தியாய் ஏ விஷயதி அப்படி கணக்காட்டு வேணுமா அத்தியாபன ராஜ்யமெத்துமாட்ட அம்புனே வினாடி ஹத்தர்க்க காலைய துக்காய் அப்பே கால இந்த கதா கரண்டி மங் ஹித்தனவா மல்லிடக்கத்தனவே மங் பொடி மத்தக்கிரி மக்கரே மங் ஹித்தனவா அத்தியாபனை அணு குமக்னிக்கின காரணேதி அப்படி மே சபாவே வெடிம காலே வேக்கரன்னே அத்தியாபனை பௌத்திக பதனம கன அத்தியாபனை அணு ஜீவத்தீமட்டு கணியுமாய் விதா சத்தியாபனை பியா CWW கண்ணங்கர் மெத்துமா இதா நிதா சத்தியாபன பணத்தை திருப்பத்தரும் விழாவது கிவே அத்தியாசமதி அதில் சதுரதி அத்தியாபன எக் பந்தியக வரப்பிரசாதி உபகரணியாக பண்ணுவா வெண்வட்ட சமஸ்த ஜாத்தியக மாணவ ஐத்தியா பிஐ தூக்கியரா அதை அது மே அவேல் ஏற்கனே சமார யோஜனாதியா பலப்புவாம ஏ உத்துங்க மனுஷியாக ஏ ஆபத் தரமுன இஷ்ட வினோதிக்கிற பிரச்சனையாக தீரணும் எத்தனை கதாகரபு ஆண்டு பக்தக்கு இவ்விதற்கு உஸ்தாகருவா விதா சத்தியாபன பணத்த இக்சத் ஜாதிக்கு பக்தகரகான் விதா சத்தியாபன பணத்தை ராஜ்ய மந்திரசபா யுகே இக்தாத்மதி அசிலிஸ்தரே இதில் பக்தர் விழாவிதி இக்சத் ஜாதி பக்தி பீட்டோல அத்திபுன CWW கண்ணங்கர் மெத்துமா மிகா சத்தியாபன பணத்தை இதிர்பார்க்கிறார் பஸ்தே ஈழக மெத்திவர்னேதி எக்தாத்மதி அசலிசத்தை மெத்திவர்னேதி இதுமா பராஜயத்தை பத் கருவா ஏ விதராக் நவை இதுமா நவத்த ஜாயக்ரானை கருப்புவாமா எக்சத்தியாதி பக்தி ஆண்டுவ இதுமாட்ட அத்தியாபன அமைச்சுக்குமா ஆப்பாவு துன்னத் ந இதா இதுமாகே ஐத்திய அத்தியாபனே பணத்தே ஐத்திய எக்ஸாதி பக்தர் கண்டு புலுவங்கமா மம அத்துல மெத்தனை போதனே இதா சத்தியாபனே தருவு ஹோட்டல்ல பிங்காங்கோதபு உசத்தல விபாகட்ட ருப்பியல் லட்சுகோ வந்தின் குளியட்டு குவேங்கப்பு மினியக் மம மங்ககே மினியகுட்ட பேராதனி விஸ்வவித்யாலய கொழும்பு விஸ்வவித்யாலய உபாதிக கண்டு புலுவன் தரமட்ட மிரட நிதா சத்தியாபன சத்மக்கரபு ஏ உத்துங்க நிதா சத்தியாபனை பியாட்ட மம் மெத்தனிதலா இசனம ஆச்சார கருணா மே கௌரவனிய சபா இந்தலா ஹெபை அத மே சபாவ அனமாச தரமட்ட மூல்ய மே காரணா பிலிபந்தவ பௌத்திக காரணா பிலிபந்தவ கதா கருணா ඒ වුණත් මට පේන දේ තමයි මේ අධ්‍යාපනයේ අධ්‍යාත්මයේ පිළිබඳව මේ උත්තරීතර සභාවේ මේ උත්තර සභාවෙන් පිට හැම කෙනෙක්ම කතා කරන්නේ ගොඩනැගිලි කොහොමද හදන්නේ ටැබ් එකක් දෙන්නේ කොහොමද ඩෙස්ක් කුඩු දෙන්නේ කොහොමද කියලා. හැබැයි අධ්‍යාපනයට මොකක්ද වෙලා තියෙන්නේ? ඒ කාරණේ තමයි අවධානයට ගන්නෙම නැති කාරණේ. අපි ඔක්කොමලා හිතේ තියාගෙන ඉන්නේ ගොඩනැගිලි හදපුවාම ඩෙස්ක් කුඩු දුන්නාම කම්පියුටර් දුන්නාම ලැබ් එකක් හදපුවාම අධ්‍යාපනය හදනවායි කියලා. මම මීට කලින් මේ සභාව කියලා තියෙන විදිහට අම්පාර දිස්ත්‍රික්කයේ කැලේ මැද්ද තියෙන බක්මිටියා ඉස්කෝලේ ඊයේත් මම හිටියා ඉස්කෝලේ. එතන ඉඳලා රාජකීය විද්‍යාල දක්වා මෙරට කිසිම පාසලක අධ්‍යාපනයක් නැහැ. අතිසයෙන් බිහිසුණු නරුම පපු කැවුතු කොන්ක්‍රීට් කරන විභාග තරංගයක් විතරයි තියෙන්නේ. ඒකෙන් මෙරට දරුව ගලවා ගන්න අධ්‍යාපනය ගලවා ගන්න මොකක්ද අපේ යෝජනාව? මං හිතන්නේ එහෙම අදහසක්වත් තියෙනවා කියලා පේන්නේ නැහැ. මේක ගියා ආණ්ඩුවට තිබුණෙත් නැහැ. ඊට කලින් ආණ්ඩුවට තිබුණෙත් නැහැ. මේ ආණ්ඩුවටත් නැහැ. ඒක පැහැදිලිව මම කියන්න ඕන. කිසිම ආණ්ඩුවකට මේ ගැන නිවැරදි දර්ශනයක් තිබුණේ නැහැ. අද මේ වෙනකොට පාසල් 32ක් වහලා තියෙනවා. පහුගිය මාස 22 තුල බාර් 52ක් ඇරලා තියෙනවා. පාසල් 32ක් වහනකොට බාර් 52ක් ඇරලා තියෙනවා. එයා අයවැය යෝජනාවේ රුපියල් 800,000 බැගින් උසස් පෙළ සමාජ ශිෂ්‍යයෙකුට ණය මුදලක් දීලා උජ්ජලික විශ්වවිද්‍යාලකින් උපාධියක් ගන්න බඩපිල්ලක් එතනවා කියලා යෝජනාවේ තියෙනවා. හැබැයි මං අහන්න කැමති මොන විශ්වවිද්‍යාලෙන්ද මේ ලක්ෂයට ගෙවලා උපාධිය ගන්නෙ? ඒ මේව හදන්න බලාපොරොත්තුයි. අධ්‍යාපනයේ පුජ්ජලික කරණය කරන්න ආණ්ඩුවේ දර්ශනයක් තියෙනවා. ඒක අධ්‍යාපනමත්වාගේ පුජ්ජලික උමනාන වෙන්න පුළුවන්. හැබැයි ආණ්ඩුවේ දර්ශනයක් තියෙනවා මේ අධ්‍යාපනයේ පුජ්ජලික කරණය කරන්න. දැන් උදාහරණයක් විදිහට ගත්තාම අධ්‍යාපන වේදි උපාධිය ගන්න ණය මුදලක් දෙනවා කියලා කියනවා. කොහෙන්ද උපාධිය ගන්න පුජ්ජලික මුදල් ගෙවලා? අද ලංකාවේ අධ්‍යාපන වේදි උපාධිය දෙන්න විශ්වවිද්‍යාලයක් තියෙන්නේ අභ්‍යන්තර උපාධියක් කරන්න පුළුවන් කොළඹ විශ්වවිද්‍යාලය විතරයි. කොහෙන්ද මේ උපාධිය දෙන්නේ? ඒ නිසා අලුතෙන් එක විශ්වවිද්‍යාලය හදන්න ඕන. එහෙම නැත්නම් කොළඹ විශ්වවිද්‍යාලයෙන් ඔතන විශ්වවිද්‍යාලකින් මුදලට මේ උපාධිය දෙන්න සූදානම් කරන්නේ. අද උපාධිධාරීන් විශාල ප්‍රමාණයක් ඉන්නවා එළිය. එයාට පුහුණුවක් දෙන්න පුළුවන්කම තියෙනවා. දහස් ගාණක් උපාධිධාරී දරුවෝ මහපාරේ උද්ඝෝෂණය කරනවා. ඒගොල්ලන්ට පුළුවන් මේ උපාධිය නැත්නම් පුහුණුවක් දීලා ගුරු සේවයට ගන්න. එමෙ වැඩ පිළිවෙලක් හදන්න නැතුව පුජ්‍යලිකාන්තට මේ අධ්‍යාපනය විකුණන්න හදනවා නම් එදා නිදහස් අධ්‍යාපනයේ පියාගේ උතුම් අරමුණ විනාශයට පත් කරන්නයි මේ උත්සාහය දරන්නේ. දැන් මෙතනදී මං හිතනවා ඇමතුමා පහුගිය කාලේ ප්‍රකාශයක් කරලා තිබුණා තරඟ පාවතර ශිෂ්‍යත්වයේ විභාගේ ප්‍රතිඵල මත මෙරට ප්‍රධාන පාසල් වලට ඇතුළත් වෙන්න ඉඩ තියන්නේ නැහැ කියලා. මං හිතනවා ඒක හොඳ යෝජනාවක්.
ඔය ඇමතුමා
කියන්නේ
ඒක ගරු මන්තුමා ඒක පත්තරේ වරද්දලා තිබ්බේ පත්තරේ මේ ඔබතුමා මම ඉස්සෙල්ලත් ඔකට උත්තරේ දුන්නා. ඒ සඳහා අලුත් ක්‍රමවේදයක් අපි හදනවා. මේ 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 තියෙන මේ ශිෂ්‍යත්වයේ දරුවන්ට තියෙන පීඩනයත් වළක්වන අපි අලුත් ක්‍රමවේදයක් හදනවා.
මෙතුමා ඒ ගැන මගේ විරුද්ධත්වයක් නැහැ. මේ අනවශ්‍ය බීතුණු නරුම තරඟේ දෙමව්පියන්ගේ පෞද්ගලික පටු පරමාර්ථ ඉෂ්ට කර ගැනීම සඳහා මේ දරුව බිල්ලට දීලා මේ තරඟකාරී අනවශ්‍ය පීඩාකාරී විභාගෙන් මේ දරුව මුදා ගන්න තමුන්නාතර ධෛර්යයක් ඇති කරගන්න අධිෂ්ඨානයක් ඇති කරගන්න තමුන්නාසේක ප්‍රකාශ කිරීමට මගේ විරුද්ධත්වයක් නැහැ. මම මෙරට ඊට අධ්‍යාපන අමාත්‍යවරයෙක් විදිහට කියන්නේ මගේ කිසි විරුද්ධත්වයක් නැහැ. හැබැයි මේ මොළය මරණ විභාගේ කවුරු හරි නතර කරන්න ඕන. දරුවගේ ළමා කාලේ උදුර ගන්න ලංකාවේ සුප්‍රසිද්ධ ළමා චිත්‍ර ශිල්පිනියක් වෙච්ච හිබිල් වෙත්තසිංහ මැතිණිය මේ ළඟදී ප්‍රකාශයක් කර තමුන්නාස යවුවත් දන්නේ නැහැ. ඒක මෙතන සභාවේ යවුවත් දන්නේ නැහැ. අද ඉන්න මේ දරුවන්ට ඉර බලන්න වෙලාවක් නැහැ. සඳ බලන්න වෙලාවක් නැහැ. තරුබ වෙලනවා බලන්න වෙලාවක් නැහැ. සමනලේ බස් යන්න වෙලාවක් නැහැ. වෙල්ලෙලිය සෙල්ලම් කරන්න වෙලාවක් නැහැ. කවුද කියන්නේ සිබිල් වෙත්තසිංහ මැතිණිය? මෙරට සුප්‍රසිද්ධ චිත්‍ර ශිල්පිනියක් වෙච්ච ළමා චිත්‍ර ශිල්පිනියක් වෙච්ච ළමා පොත් කතුරුවෙක් වෙච්ච. ඒක තමයි ඇත්ත කතාව. මේ අවුරුදු 6න් 7න් 2න් 3න් උත්සාහ කරන්නේ උතට දරුවෙක් ආපු දාදෙලා පහතර 37 කම සමත් කරන්න කියලා. එහෙම කරලා කොළඹ විසාකායකට ගියා. රාජකීය විද්‍යාලයට ගියත් ආනන්ද නාලන්දට ගියත් මතක තියාගන්න ඕන ඒගොල්ලෝ යන්නේ ටියුෂන් ටියුෂන් කඩවලට කොළඹට ආපුවාම ආනන්දට ආපුවාම රාජකීයට ආපුවාම කොළඹ ටියුෂන් යන්න පුළුවන් අම්පාර ඉගෙන ගත්තාම අම්පාර ටියුෂන් යන්න පුළුවන් එහෙම නැත්නම් එහෙනම් මේ ලොකු පාසල් වලින් එහෙම අධ්‍යාපනයක් දෙනවා නම් මොන කැංගිරිද ටියුෂන් යන්නේ ඒ නිසා අධ්‍යාපනයේ පාසලෙන් බැහැරට ගිහිල්ලා මේ ටියුෂන් මාපියාව නිසා මං ආන්න කැමති අධ්‍යාපන ඇමතුමා මේකට උත්තරයක් දෙන්න අර ඉරිදා දහම් පාසල් පැවැත්වෙන වෙලාවේදී ටියුෂන් කරන්න ඉඩ දෙන්න කියලා හැම ආණ්ඩුවක්ම කිව්වා මේ ආණ්ඩුව ඇයි කිව්වා දැන් මොකද ඒකට ගන්න තමුන්නාසල තීන්දුව මගේ කාලෙන් තමුන්නාස උත්තර දෙන්නේ කවක් නැහැ දෙන්නකෝ
ගරු මන්ත්‍රීතුමනි දැන් ප්‍රශ්නේ තියෙන පහුගිය කාලේ ඉඳලා මේ ගුරු හිඟේ එහෙම විශාල වශයෙන් දරුණු වෙලා තියෙනවනේ දැන් මොන දේවාලයට හරි ගිහින් දෙමාපියෝ තමන්ගේ දරුවන්ට උගන්වනවා එහෙම නැත්නම් සිසුන් ගිහලා ඉගෙන ගන්නවා ඉස්සෙල්ලා අපි මේ අවුරුදු දෙක තුන ඇතුළත මේ රටේ තියෙන සියලුම ගුරු හිඟිය අපි පුරවල අවසන් කරනවා ඊට පස්සේ ওই සම්බන්ධයෙන් අපි තීරණයක් ගමු
අවුරුදු කීයක්ද එතුමා
නෑ ඉතින් දැන් පහුගිය දශක ගණනාවක් තිස්සේ කරලා නෑනේ අපි දැන් මේ වසරේ ඉඳලා අපි වැඩි කරලා තියෙන ගුරුවරුන් බඳව ගන්න එක දැන් විද්‍යාපීඨවලත් 1500කින් වැඩි කරා. නමුත් අපි මේ දැන් හිතානේ දැන් ක්‍රීඩා ගුරුවරු 3500ක් අපි ගන්නවා. දැන් කැවිල් පත්‍රිකාව හදලා තියෙන්නේ. පුර රටේම ක්‍රීඩා
නිකේ.
ඉතින් ඒ නිසා ඉතුරු ගුරුවරු ටික ඔක්කොම අපි ඒ විෂයන්ම
බලා ගන්නවා. තමුනාසේ ලබන අය ඇත්තල උත්තරෙම දෙන්න එපා.
හොඳයි. බෙන්සකේම ඇවිල්ලා උත්තරේ.
හොඳයි. කවුරු හරි මේ උත්තුංග සභාවේ මේ උත්තරීතර සභාවේ ඉන්න හැමෝගෙම සියලු පක්ෂවල අයට ඕනෑකම තියෙන්න පුළුවන්. යහපත් රටක් යහපත් සමාජයක් හදන්න. හැබැයි මේ උත්තුංග අරමුණ ඉෂ්ට කරගත හැකිවන්නේ අන්තවාදී, ආගම්වාදී, වර්ගවාදී, මානසික රෝගී නැදනක වළක්වන්න නම් අධ්‍යාපනයේ අධ්‍යාත්මය හදන්න. ඒකට අපි විප්ලවීය වෙනසකට යන්න ඕන. හැමෝම හිතේ තියාගෙන ඉන්නේ ගොඩනැගිලි හදලා එක් කරන්න පුළුවන් කියලා. ගුරුවරු වැඩි කළා එක් කරන්න පුළුවන් කියලා. දළදාතික නිෂ්පාදනයෙන් 60% දක්වා අධ්‍යාපනයට වෙන් කරුවයි කියලා, වැය කරයි කියලා. කිසි දවසක මේ අරමුණට මේ උත්තුංග අරමුණට ලං වෙන්න පුළුවන් කමක් නැහැ. මං ආන්න කැමති පෞගේ අවුරුදු 25 තුල මෙරටේ උසාවි ගාන වැඩි වුණා. පොලිස් ගාන වැඩි වුණා. හිරගල් ගාන වැඩි වුණා. අද හැමතැනම චිකාගෝ ක්‍රමයට මිනි මරනවා. අවුරුදු 76 පෙරපාතල් ගුරුවරිය අවුරුදු 20 දරුවා දූෂණය කරනවා. අද ප්‍රසිද්ධ මතයක් තියෙනවා. මොකක්ද? අම්මනම් බලු කූඩුවට. තාත්තනම් කුකුල් කූඩුවට. ඒක තාත්තෙක් ගන්නවලු දුවගෙන් දුවේ උඹ මම කුකුල් කූඩුවට දානවද කියලා. පුතා යන පුතේ මම බලු කූඩුවට දානවද කියලා. තාත්තා වයසට කිව්වම. එසා මේ ඉස්කෝලේ ගාන වැඩි කරලා, ශිෂ්‍යෝ ගාන වැඩි කරලා, ටැප් එකක් අතට දීලා කවදාවත් යහපත් උත්තුංග රටක් හදන්න බෑ. අද අපි බලමු පුංචි කාලේ රෝසමලේ නටුවේ කටුව කියපු ගීතේ කියපු දරුවා. එහෙම නැත්නම් හා හරි ආවා කියපු කවිය කියපු දරුවා. අද මියුසිකල් තෝයකට ගිහිල්ලා අරක්කු භාගයක් සාක්කු දාගෙන ගිහිල්ලා දෙලිපියක් සාක්කු දාගෙන ගිහිල්ලා ඉස්ලාම කරන්නේ ඇඳගෙන ඉන්න කමිස ගලවලා වීසි කරන එක. ඊට පස්සේ බැනියම ගලවනවා. ඊට පස්සේ කෑ ගහනවා. උඩ පනිනවා. කිසි කෙනෙක් ගීත විඳින්නේ නැහනේ. මේ රටේ රසික ජනතාව දිහා බලන්න.
ගර්මන්තුමා තව විනාඩි දෙකක් තියෙනවා.
බලන්න මේ රසික ජනතාව දිහා අලුත් ගීත මොනවා තියෙන්නේ? ලව් ලෙටර්ස් වලට තනු දාලා ගායනා කරනවා. ලවුලටස් වලට ගද්‍ය කණ්ඩ ගද්‍ය කණ්ඩ රසවිඳින පවා නිසා වෘත්තිය පුහුණු බවට ආයතන බවට පාසල් පත් කරන්න එපා. පාසල් කම්මල් බවට පත් කරන්න එපා. පන්සල් කම්මල් කරලා තියෙන්නේ. කරාටි පන්තිත් පන්සල ඇතුලේ, ටයිපින් පන්තිය පන්සල ඇතුලේ, ටියුෂන් පන්තිය පන්සල ඇතුලේ. පන්සල් කම්මල් කරුවාගේ පාසල් කම්මල් කරන්න ලැහැත්තු වෙන්න එපා. ඒ නිසා අපි උදාහරණයක් විදිහට ගත්තාම මේ දරුවන්ට හිතන්න ඉඩ දෙන්න. අද මේ රටේ ඉන්න ත්‍රිවිල් රට රියදුරෝ දසලක්ෂයක් මේ අධ්‍යාපනයේ අවසාන අරමුණ ත්‍රිවිල් රියදුරන් හදන එකද? මේක මේ ආණ්ඩුවට නගන චෝදනාවක් නෙමෙයි. අපි ඔක්කොම කියන්න ඕනේ. අපි ඔක්කොම කියන්න ඕනේ. ඒ නිසා මේක නිවැරදි දිශාවට කවුරු හරි අරගෙන යන්න ඕනේ. ත්‍රිවිල් රියදුරෝ දසලක්ෂයක් මේ දසලක්ෂය ඇතුලේ තරුණ ශ්‍රමයේ ලක්ෂ සංඛ්‍යාත පිරිසකගේ තරුණ ශ්‍රමයේ ත්‍රිවිල් එක්ක කොටු කරපු මේ අධ්‍යාපන ක්‍රමය අපි වෙනස් කරන්නේ නැත්ද කියලා මම මේ සභාවෙන් ආණ්ඩු කැමති. ත්‍රිවිල් රියදුරෝ හදන එකට නිර්මාණශීලීත්වයක් ඕනේ. බුද්ධිමයිමක් ඕන නැ ප්‍රඥා සම්පන්න බවක් ඕන නැ. ඒ නිසා මේ හේතුනේ ඒ නමේ එහෙම නැත්නම් ශිෂ්‍යත් විභාගේ ප්‍රතිඵල වගේ මෙරට හදන්න පුළුවන් කමක් නැ. මීට අවුරුදු 1.5 දෙකකට ඉස්සෙල්ලා එදාස් 14 අප්‍රේල් මාසෙ 22 වෙනිදා උදේ 7:30ට මගේ නංගි කොළඹ මාරෝලේ තියේ වාට්ටුවේදී මගේ ඉස්සරහා අවසන් සුසුම් පොද හෙළුවා. ඒ අවසන් මොහොතේ මට කිව්වා අයියේ මම බේරගන්න පුළුවන්ද කියලා ඇහුවා. මට දෙන්න උත්තරයක් තිබුණ නැහැ. කලින් දවසේ රාත්‍රියේ එළි වෙනකන් ඇගේ තුවාලකින් එළි වෙනකන් ලේ ගියා. ලේ දුන්නෙත් නැහැට ලේ නතර කෙරුවෙත් නැහැ වාට්ටු බාර වෛද්‍යවරිය. මං උදේ ගිහිල්ලා මං කෑ ගාපුවා තමයි ලේ ටිකක් ගෙනත් දුන්න ලේ ටික බාගෙට දෙනකොට නංගි මගේ ඉස්සරහා මිය ගියා. ඒ නිසා ඒ තුනේ බයසයන් සත්තු හදන ඒ තුනේ රොබාරුන් හදන හිතන්න බැරි නිර්මාණශීලීත්වය මොට කරන පාසල් පන්ති කාමරය ඇතුලේ දරුවගේ මොළේ මරණ මේ අධ්‍යාපනය වෙනස් කරන්න නැතුව ගොඩනැගිලි හදලා කොන්ක්‍රීට් වලින් ලී දඩු වලින් මේ රට හදන්න බෑ කියලා මං කෑ ගාලා කියන්න කැමතියි. මට පක්ෂ වැඩක් නැහැ, ආණ්ඩු වැඩක් නැහැ, මූලධර්ම වැඩක් නැහැ. මේක තමයි සත්‍ය කතාව. ඒ නිසා බොරුවට කතා කරලා හොරකම නැතර කරුවාද? අපි දූතයන් නැතර කරුවාද? පහුගිය කාලේ මිනී මරපට රාජපක්ෂලාගේ ආණ්ඩුව කියලා කිව්වේ.
කාලේ අවසානයේ මම
කිව්වා. හැබැයි අද මේ සියල්ල සිදුවෙනවා. ආණ්ඩුවකට මේක වෙනස් කරන්න නම් කරුණාකරලා අධ්‍යාපනයේ පන්ති කාමරේ වෙනස් කරන්න ලෑත් වෙන්න. කුසේ ඉඳලා දරුවගේ මොළේ හදන්න. පපුවේ තෙතමනක් ඇති. අනුන්ගේ දුකේදී අට කඳුලක් උනන උනාකුළු බැටවුන් නොවන මිනිසුන් නදන අධ්‍යාපනයක් හදන තාක්කල් මෙරට අනාගතයක් නැහැ කියලා මම ප්‍රකාශ කරන්න ගන්ති. බොහොම ස්තුතියි.
ස්තුතියි. ගරු SB නාවෙන්න අමාත්‍යතුමා.
ගරු සභාපතිතුමනි, අභ්‍යන්තර කටයුතු වයඹ සංවර්ධන සහ සංස්කෘතික පිළිබඳ අමාත්‍යාංශයේ සම්බන්ධව වචන කීපයක් කතා කිරීමට අවස්ථාව ලැබීමට සන්තෝෂ වෙනවා. විශේෂයෙන් පසුගිය කාලය තුළ අත්පත් කරගත් ජයග්‍රහණ කීපයක් ගැන සඳහන් කිරීමට මා කැමැති. ආගමන හා විගමන දෙපාර්තමේන්තුව හා පුද්ගලයන් ලියාපදිංචි කිරීමේ දෙපාර්තමේන්තුව රජයට අයත් බත්තර මුල්ලේ පිහිටි සූරුපාය ගොඩනැගිලි තුළ දැන් ස්ථාපිත කර තිබෙනවා. ඒ අනුව ආගමන හා විගමන දෙපාර්තමේන්තුවට වෙන් වූ වර්ගාඩි 75,000 වෙනුවට වර්ගාඩි 240,000 දක්වාද පුද්ගලයන් ලියාපදිංචි කිරීමේ දෙපාර්තමේන්තුව සඳහා වර්ගාඩි 41,510 සිට වර්ගාඩි 125,000 දක්වාද තුන්ගුණයකින් පමණ ඉඩකඩ වැඩි කර ගැනීම තුළින් මෙම දෙපාර්තමේන්තුවලින් සේවය ලබා ගැනීමට පැමිණ ජනතාවට විශාල සහනයක් ලැබී තිබෙනවා. ඒ වගේම වඩාත් ඉහළ මට්ටමේ නූතන තාක්ෂණ උපකරණ සූරුපාය ගොඩනැගිලි තුළ ස්ථාපිත කර තිබෙනවා. මෙම තත්ත්වය ආගමන හා විගමන සහ පුද්ගලයන් ලියාපදිංචි කිරීමේ දෙපාර්තමේන්තුවල කාර්යක්ෂමතාව වැඩි කිරීමට ඉවහල් වී තිබෙනවා. දශකයේ පමණ කාලයක් සිට යෝජනාක වශයෙන් පවතින ජෛවමිතික හඳුනුම්පත් නිකුත් කිරීම සඳහා අත්‍යවශ්‍යම සම්පූර්ණ කළ යුතු කරුණක් වන 1968 අංක 32 දාන පුද්ගලයන් ලියාපදිංචි කිරීමේ පනත මෙම වාර්ෂික සුදය සංශෝධනය කර පාර්ලිමේන්තුවේදී සම්මත කර ගැනීමට හැකිවීම විශාල ජයග්‍රහණයක් වශයෙන් සලකනවා. ඒ අනුව වයස අවුරුදු 15ට වැඩි සියලුම ශ්‍රී ලාංකික පුරවැසියන්ගේ ජීවමිතික දත්ත ලෙස ඇඟිලි සලකුණු දසුරත්ව ජාතික පුද්ගල නාමලේඛන ස්ථාපිත කර ඒ මත විද්‍යුත් ජාතික හඳුන්පොත් නිකුත් කිරීමට නියමිතව තිබෙනවා. ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාල 331 පුද්ගලයන් ලියාපදිංචි කිරීමේ දෙපාර්තමේන්තුව ඒකක පිහිටුවා තිබෙනවා. මෙම වසර අවසානයේදී සියලුම ඒකක පුද්ගලයන් ලියාපදිංචි කිරීමේ දෙපාර්තමේන්තුවේ ප්‍රධාන කාර්යාලය සමග දාලගත කිරීමට කටයුතු කරනවා. පරිගණක තාක්ෂණයේ ඔස්සේ හඳුනුම්පොත් නිකුත් කිරීමේ කටයුතු සිදු කරන අතර ඒ තුළින් ගුණාත්මක සේවාවක් අප රටේ පුරවැසියන්ට ලබා දීමට හැකියාව ලැබී තිබෙනවා. පුද්ගලයන් ලියාපදිංචි කිරීමේ දෙපාර්තමේන්තුවේ කටයුතු විමධ්‍යගත කිරීම අප තීරණය කර ඇති අතර දැනටමත් උතුරු සහ නැගෙනහිර පළාත් කාර්යාල දෙක පිහිටුවා තිබෙනවා. 2017 ජනවාරි මාසයේ වයම් පළාත කාර්යාලයද ආරම්භ කිරීමට සියලු කටයුතු සූදානම් කර තිබෙනවා. ආගමන හා විගමන දෙපාර්තමේන්තුවේ කටයුතුද ඉතාම කාර්යක්ෂමතාවයකින් ඉටුවන බව ඔබ සියලු දෙනාම දන්නා කරුණක්. මෙම තත්ත්වය තවදුරටත් වර්ධනය කර ගැනීම සඳහා 2016 වර්ෂය තුළදී විශේෂ වැඩසටහනක් රාජ්‍යයක් ක්‍රියාත්මක කරනු ලැබුවා. ඒ අනුව විදේශ ගමන් බරපතල නිකුත් කර ලබන පුද්ගලයන්ගේ ඡායාරූප මාර්ගගත ක්‍රමයේ අර්ථ ලබා ගැනීමට ඔවුන්ගේ ඇඟිලි සලකුණ පරිගණක පද්ධතිය අතුලත් කර ගැනීමටත් පියවරගෙන තිබෙනවා. ඒ දෙවන අදියර ලෙස නව ගමන් බලපත්‍ර නිකුත් කිරීමේදී පරිගණක පද්ධතිය අතුලත් ඇඟිලි සලකුණ සමග සංස්ථා ව්‍යාජ තොරතුරු ඉදිරිපත් කරමින් ගමන් බලපත්‍ර ලබා ගැනීම වළක්වා ගැනීම පරිගණක පද්ධති වර්ධනය කර ලැබුවා. තවද නවීන තාක්ෂණය උපයෝග කරගෙන ජෛවමිතික තොරතුරු ඇතුළත් විදේශ ගමන් බලපත්‍රයක් නිකුත් කිරීමට අවශ්‍ය කටයුතු මේ දිනවලදී සිදු කරමින් පවතිනවා. 2017 වර්ෂයේ අවසාන වන විට ජෛවමිතික තොරතුරු ඇතුළත් නව විදේශ ගමන් බලපත්‍රේ නිකුත් කිරීමට හැකිවන ඇතැයි මම අපේක්ෂා කරනවා. ශ්‍රී ලාංකික විසාව ජාත්‍යන්තර ප්‍රමිතියට ගල්පෙන ආකාරයට නවීන තාක්ෂණීය ස්ථිකරයක් බවට පත් කිරීමට 2016 වර්ෂයේදී හැකුණා. මීට අමතර පැය 24 පුරාම අඛණ්ඩ සේවාවක් ලබා දෙන ගුවන්තොටුපළ බලයට නිලධාරීන්ගේ සේවයේ පහසුකම් වර්ධනය කිරීම පෙරදරි කරගෙන දැනට පවතින නිවාසයාගාරයට අමතර නවීන පහසුකම් සහිත තෙමල් ගොඩනැගිල්ලක් ඉදිකිරීමට පියවර ගැනීමට හැකිවීම පිළිබඳ මම අතිශයින් සතුටු වෙනවා. එසේම දෙපාර්තමේන්තුව විසින් සපයනු ලබන සේවාවල ගුණාත්මක භාව ඉහළ නැංවීම සඳහා දේශීය හා විදේශීය වශයෙන් පුහුණු වැඩසටහන් ගන්නාමකට එම නිර්ධාරණ යොමු කිරීමට අපට හැකියාව ලැබුණා. නවරාජ්‍ය ප්‍රතිපත්ති ක්‍රියාත්මක කිරීම සමග ගුවන් තොටුපළ මගේ නිෂ්කාංශන කටයුතුවල පැහැදිලි වර්ධනයක් දක්නට ලැබෙනවා. 2017 වර්ෂයේ මිලියන 5.8 වූ මාර්ග නිෂ්කාංශනය 2015 වර්ෂයේදී මිලියන 6.5 දක්වා වැඩි කර වූ
අතර
2016 වර්ෂයේදී මේ මාගේ මිලියන 7.5 දක්වා වැඩි වේ යයි අපේක්ෂා කරනවා. විදේශගත ශ්‍රී ලාංකික ජාතික ආර්ථික දායක කර ගැනීමේ අපේක්ෂාවෙන් ද්විත්ව පුරවැසි භාවය ලබා දීමේ කටයුතු වඩාත් කාර්යක්ෂම නව ක්‍රමවේදයක් යටතේ 2015 මාර්තු මාසයේදී නැවත ආරම්භ කරන ලද අතර මේ විනිට 18,750කට ද්විත්ව පුරවැසි සාධකපත් ප්‍රදානය කිරීමට මම විසින් පියවර ගනු ලැබුවා. එමගින් රුපියල් මිලියන 3,542ක් රාජ්‍ය ආදායමට එකතු කිරීමට මේ වසරේ ඔක්තෝබර් මාසයේ විට හැකියාව ලැබී තිබෙනවා. දෙපාර්තමේන්තුවේ සමස්ත කාර්ය සාධන ඉහළ නැංවීම මගින් 2014 වර්ෂයේ මිලියන 8ක්ද පැවති ආදායම 2015 වර්ෂයේදී බිලියන 10ක් දක්වා වැඩි කර ගැනීමට
කාලය අවසානයි
ගරාමතුමා. මේ වසරේදී බිලියන 15 දක්වා වැඩි කර ගැනීමට හැකි වෙන බව ඔබට පවසන්න ඉතාම සතුටුයි. මම මේ සියල්ල හංසාට ගත කිරීම සඳහා මම මේ අවස්ථාව ඉදිරිපත් කරනවා.
බොහොම ස්තුතියි රාමත්තුමනි. මේ ළඟට ගරු අශෝක ප්‍රියන්ත මන්තුමා.
බොහොම ස්තුතියි මුලාසනේ ගරු මන්තුමනි. විශේෂයෙන්ම අද දවසේ 2017 අයවැයේ අධ්‍යාපන අමාත්‍යංශයත් ඒ වගේම වයඹ සංවර්ධන අමාත්‍යංශයත් පිළිබඳව අදහසක් ප්‍රකාශ කරන්න ලැබීම පිළිබඳව සතුටු වෙනවා. ලැබී තියෙන කාලය පිළිබඳව බලපුවාම අපි වගේ තරුණ නවක මන්ත්‍රීවරුන්ට ඒ කාලය හසුරව ගන්න අපහසුයි. නමුත් කෙසේ වෙතොත් ඒ ලැබිච්ච කාලෙම ප්‍රයෝජනය ගන්න ඕනයි කියලා විශ්වාසය මත මම කතා කරන්න පටන් ගන්නවා. විශේෂයෙන් මම අද දවසේ සතුටු වෙනවා අධ්‍යාපන අමාත්‍යංශ ගරු අධ්‍යාපන ඇමතිතුමා ඉස්සරහා මේ ශ්‍රී ලංකා පාර්ලිමේන්තුවේ 8 වෙනි පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීවරයෙක් විදිහට කතා කරන්න ලැබීම පිළිබඳව. එතුමා එදා කුලයාපිටිය ආසනේ තරුණ බලමණ්ඩලෙන් දේශපාලනට ඇවිල්ලා අද ලංකාවේ අධ්‍යාපන ඇමතිවරයා බවට පත් වෙද්දී එතුමා එක්සත් ජාතික පක්ෂ ජාතික යොවුන් පෙරමුණේ සභාපතිවරයා විදිහට පත් වෙද්දී මම නාත්තන්ඩිය ප්‍රාදේශීය සභාවේ ජාතික යොවුන් පෙරමුණේ සභාපතිවරයා. ඉතින් මගේ ගුරු පියාණන් ශ්‍රී ලංකාවේ අධ්‍යාපන ඇමතිවරයා බවට පත් වෙලා ඉන්න මොහොතක එතුමාගේ ගෝලයෙක් විදිහට අධ්‍යාපන අමාත්‍යංශය පිළිබඳව මේ අදහස ප්‍රකාශ කරන්න ඉතාමත් සතුටින්. අද අධ්‍යාපන අමාත්‍යංශයේ නව මාවකතර ගන්න උත්සාහ කරන මොහොතක බොහෝ අය කතා කරනවා වසර ගණනාවක් අධ්‍යාපනයේ වෙච්ච දෙයක් නැහැ කියලා. ඒකේ වගකීම බාර කරන්න වෙන්නෙත් ඒ කතා කරන අයම තමා. අධ්‍යාපන අමාත්‍යංශයේ නව මාවකතර ගන්න පසුගිය වසර 20 තුල රට තුල සිදු වූ බොහෝ අධ්‍යාපන ශාස්ත්‍රයට කළ යුතු දේ නොකිරීමේ ප්‍රතිඵලයක් තමයි අපිට අද අත්විඳින්න වෙලා තියෙන්නේ. ගුරුවරුන්ගේ ප්‍රශ්නේ, ඒ වගේම දෙමව්පියන් දරුවන්ව අධ්‍යාපන ශාස්ත්‍රයේ විවිධ ශාස්ත්‍රයන් හරහා තරඟකාරීත්වයට යොමු කරන්න ගත්ත උත්සාහයේ ප්‍රතිඵලය මේ දවසින් දෙකෙන් ගරු මුලාසනේ මන්ත්‍රීතුමනි වෙනස් කරන්න බෑ. අපේ නව රජයේ ගරු ජනාධිපතිතුමත් අගමැතිතුමත් දැඩි විශ්වාසයක් ඇතුව අධ්‍යාපන අමාත්‍යංශ මේ තරුණ නායකයාට බාර දීලා තියෙන්නේ. කෙසේ හෝ ජනතාවගේ ආකල්පෙම වෙනසක් ඇති කරලා දේශපාලන පටු වාසි බලාපොරොත්තු අභිමත ඉෂ්ට කරගන්න නැතුව රටේ සමස්ත ජනතාවගේ අධ්‍යාපන ඉහළ නංවන්න කළ යුතු ගත යුතු ක්‍රියාමාර්ග ගන්නයි කියන ඉල්ලීම මත. එනිසා අවුරුදු 20ක් ආණ්ඩු කරපු අයට මම කියනවා තාම ගත වෙලා තියෙන අවුරුද්දයි මේ අවුරුදු 5 බලන් ඉන්න රටේ ජනතාවගේ පපුවේ තෙතමනේ තියෙන ගුණගරුක සහ වැදගත් මිනිසෙක් බිහි කරන්න අපි අධ්‍යාපනය හදලා දෙන්නම්. ඒකට මේ අවුරුදු පහ බලන් ඉන්න කියන කාරුණික ඉල්ලීම කරනවා. එනිසා අපි අද දවසේ වයඹ පළාතේ වැදගත් දවසක්. වයඹ පළාතේ අමාත්‍යාංශයේ අපේ එස්.පී. නාවින් ඇමතිතුමා පළාත් අමාත්‍යාංශයේ බාර අරගෙන තියෙනවා. ඒ තුල වයඹ පළාත් තුල දැවැන්ත සංවර්ධන කටයුතු ගණනාවක් කරන්නට එතුමාට නව රජයේ යටතේ ජනාධිපතිතුමාත් අගමැතිතුමාත් බාර දීලා තියෙනවා. ඒ වගේම පළාත් සභාව තුල ප්‍රධාන අමාත්‍යාංශයේ උසලපු මේ බුද්ධිමත් ඒ වගේම ජනතාවගේ දැඩි කීර්තියට ලක්ුණු ජනතා නායකයා අද දවසේ වයඹට එදා කැකිරි වෙලා තිමුණු කොළඹට පමණක් කිරි වෙලා තිමුණු යුගයේ වෙනස් කරලා වයඹටත් කිරි ගේන්න අපි වැඩ කටයුතු ආරම්භ කරලා තියෙන එකත් මේ සභාවට මතක් කරන්නට ඕනා. එනිසා මේ කාරණා එක මගේ කාලා කතාව අවසන් කරන්න එනවා. කාලේ අවසන් වෙනවා. මේ කාරණාත් එක්ක මම එක පණිවිඩයක් මතක් කරනවා. සමාජයේ බොහෝ දේවල් වෙනස් කරන්න දීර්ඝ කාලයක් මිනිසුන්ගේ ඇටමොදුළු වල තිබුණු දේවල් වෙනස් කරන්න දවසකින් දෙකින් බෑ. ඒ නිසා එදා දීර්ඝ කාලයක් මේ රට දැවැන්ත විනාශයකට දැවැන්ත අගාධයකට ඇදලා තිබුණු ආණ්ඩුවේ මැති ඇමතුවරු අද විපක්ෂය ඉඳලා උත්සාහ කරනවා මේ ආණ්ඩුවේ ගමන් මඟ වෙනස් කරන්න. එහෙම නැත්නම් මේ ආණ්ඩුවේ ගමන් මඟට මඩ ගහන්න. එනිසා අපි කියනවා අපි මේ පළවෙනි වසර අවසන් වෙලා දෙවෙනි වසරට පියනගන්නේ. මේ වසර අවසන් වෙද්දී අපිට අධ්‍යාපන ශ්‍රේෂ්ඨය තුලනුත් දැවැන්ත සංවර්ධනය රටේ ජනතාවගේ ආකල්ප වෙනස ඇති කරන්න පුළුවන්. ඉගෙන නිහඬව බලන් ඉන්න කියලා ඉල්ලා සිටින් මාණියන ඔබ බොහොම ස්තුතියි.
ගෞරව සිරිදරන් අවර්ගල්.
கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, கல்வியினுடைய விடயங்கள் தொடர்பிலே இன்றைய தினம் எனக்கு உரையாற்றுவதற்கு கிடைத்த சந்தர்ப்பத்திற்காக நன்றிகள். மிக முக்கியமாக இலங்கையினுடைய கல்வியிலே பல்வேறுபட்ட விடயங்கள் இங்கு பேசப்பட்டாலும் கூட கௌரவ கல்வி அமைச்சர் அவர்கள், கௌரவ ராஜாங்க கல்வி ராஜாங்க அமைச்சர் அவர்கள் சபையில் இருக்கின்ற நிலையில் இந்த முன்பள்ளி கல்விகள் தொடர்பாக நான் பல தடவைகள் இந்த மன்றிலே பேசியிருக்கிறேன். இந்த நாட்டினுடைய உயர்ந்த சபையிலே என்னுடைய பதிவுகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். இந்த முன்பள்ளிகள் இலங்கையிலே கவனத்திலே எடுக்கப்படாத ஒரு கல்வித்துறையாகவே காணப்படுகின்றது. நாங்கள் நாட்டிலே தரம் ஒன்றிலிருந்து 13 வரை அவருடைய கல்வித்தரத்தை விரிவுபடுத்த வேண்டும். ஓஎல்ஐ ஒரு தடையான காப்போத்த சாதாரண தரத்தை ஒரு தடையான பகுதியாக இல்லாமல் 13 வரைக்கும் அவர் கற்கலாம் என்ற நிலை கொண்டு வரப்படுகிற பொழுது, ஆனால் தரம் ஒன்றுக்கு வருகின்ற மாணவர்கள் 3 இருந்து அவர்கள் இந்த 5 வரையுமான முன்பள்ளி காலத்துக்கு ஒரு கல்விக் கொள்கை இலங்கையிலே இல்லை என்பதை, ஏன் இதுவரை காலமும் கல்வி அமைச்சு கவனத்தில் எடுக்கவில்லை என்பதை நான் தயவு செய்து இந்த மன்றிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக பிள்ளையினுடைய தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது, 5 வளையாதது 50 வளையுமான். 3 வளையாததை நீங்கள் 13 வளைக்கலாமா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் 3 குழந்தை பாடசாலைக்கு செல்கிற பொழுது அதனுடைய வசதிகள் என்ன, அந்த பிள்ளைகளுக்காக வழங்கப்படுகின்ற உதவிகள் என்ன, அதற்கான திட்டமிடப்பட்ட கல்வியினுடைய வகைகள் என்ன என்பதை முதலிலே இந்த இலங்கையினுடைய கல்வியாளர்கள் சிந்திக்க வேண்டும். இங்கு பல்வேறுபட்ட கல்வி சிந்தனைகள் முன்வைக்கப்படுகின்றன. தேசிய கல்வி நிறுவனம் இருக்கின்றது, கல்வி சேவைகள் ஆணைக்குழு இருக்கின்றது, இதனை விட 17 மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் கல்வி பற்றி ஆய்வு செய்கின்றன. ஆனால் இலங்கையிலே இன்னும் இந்த முன்பள்ளி கல்விகளுக்கான ஒரு சரியான திட்டம் வகுக்கப்படவில்லை. இதனை தயவு செய்து கவனத்திலே எடுக்க வேண்டும். இந்த முன்பள்ளி கல்விக்கான திட்டம் வகுக்கப்படாத வரை நாட்டிலே சரியான கல்வித்துறையை கொண்டு வர முடியாது. நாட்டிலே இருக்கின்ற 97 மேற்பட்ட வலயங்களிலே ஒவ்வொரு முன்பள்ளிகளுக்கான உதவி கல்வி பணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கூட வழங்கப்படவில்லை. அந்தந்த மாவட்டங்களில் அந்த வலயங்களிலே அவர்கள் சென்று அந்த முன்பள்ளிகளுடைய கல்வி நிலைப்பாடுகளை அறிவதற்கு அவர்களுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கூட வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் எவ்வாறு முன்பள்ளி ஆரம்ப பிள்ளைகளின் கல்வி பருவம் வளர்ச்சி அடைய முடியும்? கிளிநொச்சி மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 370 முன்பள்ளிகள் இருக்கின்றன. ஒரு முன்பள்ளி உதவி கல்வி பணிப்பாளர் அவருக்கு எந்த வாகன வசதி கூட இல்லாமல் எவ்வாறு மாவட்டம் தழுவிய கல்வியை அவர்களால் வளர்க்க முடியும்? இது இந்த நாடு பூராக இருக்கின்ற விடயங்கள். இதனை விட வடக்கிலே சில மாவட்டங்களில் கௌரவ கல்வி அமைச்சர் அவர்களே தயவு செய்து கவனத்தில் எடுங்கள். இந்த ராணுவம் முன்பள்ளிகளை நடத்துகின்றது. பல தடவைகள் நாங்கள் இந்த சபையிலே சொல்லியிருக்கிறோம். ஆதாரங்களை காட்டுங்கள் என்றார்கள். நான் கடந்த 16 கௌரவ ராஜாங்க அமைச்சர் அவர்களை இந்த சபையிலே நான் ஆதாரங்களை காட்டியிருந்தேன். ராணுவம் முன்பள்ளிகளை நடத்தி கொண்டிருப்பதை, ராணுவத்திற்கு பணம் வழங்குவது அரசாங்கம், அரசாங்கம் கல்வி அமைச்சினூடாக அந்த பணத்தை வழங்கி இந்த முன்பள்ளிகளை அவர்களை கல்வி அமைச்சினூடாகவே நடத்துவதற்கே ஒழுங்கு செய்ய முடியாது.
ஆகவே இது ஒரு மிக இந்த நாட்டிலே கவனிப்பாரற்று அல்லது ஏதோ விடயங்களை கவனத்தில் எடுக்கப்படாமல் அது தள்ளி போடுகின்ற ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. உதாரணமாக கல்வி ராஜாங்க அமைச்சர் அவர்கள் கூட 4 நிமிடங்கள்தான் ஒதுக்கப்பட்டிருந்தது. அவரே இப்ப கவலைப்பட்டுக் கொண்டு அமர்ந்தார். அவரால் என்ன அதிகாரங்களை பெரிய அளவிலே செய்ய முடியும் என்கிற கேள்வி இந்த சபையிலே இருக்கிறது. அவ இந்த நாடு எங்கே இந்த நிலைகளில் போய்கொண்டிருக்கிறது? இந்த சபையிலே கதைக்கின்ற விடயங்கள் நல்லிணக்கமான முறையில் அல்லது நல்ல முறையில் நடைபெறுகிறதா என்பதற்கு இவை ஒரு பாரிய கேள்வியாக அமைந்திருக்கின்றன. அதே போல தமிழ் பாட நூல்களிலே வரலாறுகள் மாற்றியமைக்கப்படுகின்றது. பல்வேறுபட்ட பாடங்கள் தரம் 6, 7, 8, 9, 10, 11 வகுப்புகளில் படிக்கின்ற மாணவர்களுடைய வரலாற்று பாட நூல்களில் அவர்களுடைய அந்த வரலாறுகள் தமிழர்களுடைய வரலாறுகள் இல்லாமலே செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட இடங்களில் உதாரணமாக எல்லாள மன்னன் இரணமடு குளத்தை கட்டிவிட்டான், எல்லாள மன்னன் பாவற்குளத்தை கட்டினான், எல்லாள மன்னன் வவுனி குளத்தை கட்டினான், மாத்தளையிலே ரத்வத்த திசாவை என்பவர் தமிழிலே கையொப்பம் வைத்தார் ஆங்கிலேயர்கள் வந்தபொழுது ஒப்பந்தத்திலே என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவையெல்லாம் இந்த பாட புத்தகங்களில் இருந்து எடுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுதும் கூட சித்திரபாட நூலை எடுத்து பார்த்தால் சித்திரபாட புத்தகங்களிலும் இருக்கின்ற அனைத்து வடிவங்கள் சந்திரவட்ட கல்லாக இருக்கலாம் அல்லது கலை வடிவங்களாக இருக்கலாம் எல்லாமே முழுமையாக சிங்கள மரபுகளையே சொல்லப்படுகிறது. தமிழர்களுடைய கலை மரபுகள் வரலாறுகள் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே பல்வேறுபட்ட தமிழ் மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். பரராஜசேகரன், சங்கிலியன், பண்டாரவன்னியன், கைலவன்னியன், எல்லாளன், அக்கராயன், பல்லவராயன் இவ்வாறான பல்வேறுபட்ட மன்னர்கள் இந்த மண்ணிலே தங்களுடைய ஆட்சியை செய்திருக்கிறார்கள். இவர்கள் இங்கு நாகர்கள் இயற்கர்கள் என்ற அடிப்படையில் சிங்கள மக்கள் இங்கு தோன்றுவதற்கு முதல் அவர்கள் இங்கு ஆரியர்களாக வந்து குடியேறுவதற்கு முதல் தமிழர்கள் 2 இனங்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த வரலாற்றை ஏன் மறைக்கிறீர்கள்? இந்த வரலாற்றை மறைப்பதன் மூலம் இந்த நாட்டில் என்ன நடைபெறப் போகிறது? ஏன் தமிழர்களுடைய வரலாற்றை இல்லாமலே செய்து சிங்கள வரலாறு தான் இங்கு இருப்பதாக காட்ட முனைந்தால் அது காலங்காலமாக இந்த இனங்களுக்கு இடையில் ஒரு நல்ல ஒற்றுமையை கொண்டு வருமா அல்லது இது வரலாற்று ரீதியாக ஒரு பலத்தை தருமா? ஆகவே வரலாறுகளை திணிக்க கூடாது. வரலாறு திணிக்கப்படுகிறது. சாதாரணமாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தனியே சிங்களவர்கள் மட்டும் போராடவில்லை. அநாகரிக தர்மபாலா புத்த மறுமலர்ச்சி இயக்கத்தினூடாக இலங்கையிலே போராடினார். அதே போல நாவலர் பெருமான் இந்து சமய மறுமலர்ச்சி இயக்கத்தினூடாக போராடினார். அறிஞர் சித்திலபை அவர்கள் இஸ்லாமிய மறுமலர்ச்சியினூடாக போராடினார். அறிஞர் சித்திலபைக்கு பின்னர் டாக்டர் டி பி ராஜா அவர்களும் கூட இந்த மண்ணிலே போராடினார்கள். அதனை விட சேர்மன் ராமநாதன், அருணாசலம் கூட இந்த மண்ணிலே பல்வேறுபட்ட காலங்களில் இன ஒற்றுமைக்காக போராடினார்கள். சேர்மன் ராமநாதன் தான் இலங்கையிலே முதன் முதல் இந்து பௌத்த பாடசாலைகளை உருவாக்கினார். இங்கு இந்து பௌத்த பாடசாலைகள் இருக்க வேண்டும் என்பதை கொண்டு வந்ததே அவர் தான். அதற்காக அவர் தன்னுடைய சொந்த பணத்தை கூட செலவழித்திருந்தார். ஆனால் அந்த காலத்தில் இருந்தவர்கள் அதனை சரியாக அணுகிக் கொள்ள முடியவில்லை. அதற்கு பிற்பாடு கூட போயா விடுமுறை, இந்த வெசாக் தினத்துக்கான விடுமுறையை கூட அறிவித்தவர் சேர்மன் ராமநாதன் அவர்கள். இது எந்த ஒரு சிங்கள தலைவர்களாலும் கொண்டு வரப்படவில்லை. பௌத்த மதத்திற்கும் பௌத்த கலாச்சாரத்திற்கும் தமிழர்கள் எவ்வளவு வழிகளில் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள்! கலாஜோகி ஆனந்தகுமாரசாமி அவர்கள் தான் சிங்கள கலை வடிவத்தை இங்கே வடிவமைத்தார். இந்த நாட்டினுடைய விடுதலையிலே பல்வேறுபட்ட தரப்புகளை சேர்ந்தவர்களும் தங்களுடைய பங்கை செய்திருக்கிறார்கள். ஆனால் இங்கு வரலாறு எழுதப்படுகிற பொழுது இந்த வரலாறு எவ்வாறு மாற்றப்படுகிறது? தமிழர்களோ அல்லது முஸ்லிம்களோ இதனை எதுவும் செய்யாத மாதிரியே சொல்லப்படுகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்றை கொண்ட முஸ்லிம் மக்களுடைய வரலாறு இந்த பாட புத்தகங்களில் 1% கூட கொண்டு வரப்படவில்லை. எந்த இடத்திலும் முஸ்லிம் மக்களுடைய வரலாறு இல்லை. பூர்வீகமான வரலாற்று அடையாளங்களை கொண்ட தமிழர்களுடைய வரலாறு முற்றுமுழுதாக மெல்ல மெல்ல அழிக்கப்படுகிறது. ஆரம்ப வரலாறுகள் இல்லாமலே செய்யப்படுகிறது. தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்களே, ஒரு குழுவை நியமியுங்கள். இந்த குழுவினூடாக இந்த வரலாற்று பாட நூல்களில் தமிழர்களுடைய வரலாறு இடம்பெறுவதை தயவு செய்து இடம்பெற செய்யுங்கள். நான் இதனை ஒரு இந்த நான் முழுவதுமாக இந்த விடயங்களை சொல்வதற்குரிய நேரம் காணாது. நான் என்னுடைய ஹென்சாட்டில் இதனை இணைப்பதற்காக தருகிறேன். ஆனால் இந்த வரலாற்றை மாற்றுவதை, வரலாற்றை இல்லாமல் செய்வதை, வரலாறு திணிக்கப்படுவதை முதல்ல இல்லாமல் செய்ய வேண்டும். உரிய இனங்களுக்குரிய அந்தஸ்தும் அந்த பக்கங்களும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்டிலே சரியான அமைதியும் ஒரு இன ஒற்றுமையும் பக்குவமும் ஏற்படும். இதனை நாங்கள் விட்டு சென்றால் சரியான வரலாற்றை இந்த மக்களுக்கு சொல்ல முடியாது, சரியான வரலாற்றை கொண்டு செல்ல முடியாது. மிக மிக முக்கியமாக இலங்கையினுடைய வரலாறு பாடங்களை படிக்கின்ற மாணவர்கள் இலங்கை வரலாறு படிக்கிறார்கள், இந்திய வரலாறு படிக்கிறார்கள், ஐரோப்பிய வரலாறு படிக்கிறார்கள். இலங்கை வரலாற்றிலே அவர்கள் தமிழ் வரலாறு பற்றி எதுவும் படிக்க முடிவதில்லை. ஆனால் பாடப்புத்தகத்திலே ஒரு மாற்றம் கொண்டு வாருங்கள். வரலாற்றை படிக்கின்ற மாணவன் இலங்கை வரலாறு படிக்கிற பொழுது அவன் தமிழர் வரலாறு என்ற ஒரு பகுதியை படிக்கட்டும், அதற்கான ஒரு அத்தியாயம் இருக்கட்டும். தமிழர் வரலாற்றை தமிழ் மாணவர்கள் எழுதட்டும், சிங்களவர் வரலாற்றை சிங்கள மாணவர்கள் எழுதட்டும். அப்பொழுதுதான் அவருடைய வரலாறு வரலாற்று ரீதியான பாரம்பரியமான அம்சங்களை கொண்ட ஒரு இனம் தன்னுடைய வரலாற்று அடையாளங்களை சொல்வதற்கு அது ஒரு அம்சமாக அமையும். பாட நூல்களில் தமிழர்களுடைய வரலாறு இடம்பெறக்கூடிய வகையில் புதிய அத்தியாயங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை நான் இந்த சபையிலே முன்மொழிகிறேன். மிக மிக முக்கியமாக இது கல்வியோடு சம்பந்தப்பட்டு நாங்கள் பேசிவிட்டு போகின்ற விடயம். ஆகவே இதற்கு என்ன என்று நீங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் வரலாறுகள் மாற்றப்படுகிறது, இந்த வரலாறுகள் மாற்றப்படக்கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் நான் இந்த சபையிலே வலியுறுத்த விரும்புகிறேன். மிக முக்கியமாக தீபக கல்வி வலயங்கள், தீபக பகுதிகளிலே குறிப்பாக நெடுந்தீவிலே 8 பாடசாலைகள் இருக்கின்றன. நெடுந்தீவு ஒரு தனியான கோட்டம், வேலனை ஒரு தனியான கோட்டம், ஊராத்துறை ஒரு தனியான கோட்டம். இந்த தீபக வலயத்தில் இருக்கின்ற பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை, சரியான அதிபர்கள் நியமிக்கப்படாமை, இவர்களுக்கான கல்வி வசதிகள் ஏற்படுத்தப்படாமை இலங்கையிலே ஒரு மிக குறைந்ததாக ஒரு கூடிய துன்பத்தை சந்திக்கின்ற மாணவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். நான் இப்பொழுது எங்களுடைய நீங்கள் வெளியிட்ட இந்த புத்தகத்திலே பார்த்தேன், முன்னேற்ற அறிக்கையிலே அமைச்சினால் வெளியிடப்பட்ட இந்த முன்னேற்ற அறிக்கையிலே இருக்கின்றது. டைப் 2 கூட 2 பாடசாலைகள் இலங்கையிலே தேசிய பாடசாலையாக இருக்கிறது. டைப் 3 கூட ஒரு பாடசாலை தேசிய பாடசாலையாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கிற பொழுது தீபக வலயத்திலே ஒரு பாடசாலை கூட தேசிய பாடசாலை இல்லை. வேலனை மத்திய கல்லூரியை தேசிய பாடசாலை ஆக்குங்கள் என்று எழுத்து மூலமாக அனுப்பியும் இப்பொழுது அந்த நடைமுறை நாங்கள் சற்று யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம் என்ற அளவிலே தூக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இலங்கையிலே ஒரு வலயத்தில் தேசிய பாடசாலை இல்லாத வலயமாக தீவக வலயம் இருக்கிறது என்பதை தயவு செய்து அமைச்சர்களே நீங்கள் உங்களுடைய எழுத்திலே குறிக்காவிட்டாலும் உங்களுடைய மூளையிலாவது குறித்துக் கொள்ளுங்கள். நெடுந்தீவு ஒரு யாழ்ப்பாணத்தில் இருந்து எத்தனையோ கடல் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு தனித்தீவு. நெடுந்தீவில் இருக்கிற நெடுந்தீவு மகாவித்யாலயத்திற்கு ஒரு கலை வர்த்தக பிரிவுகளை தவிர கணித விஞ்ஞான பிரிவுகளை மாணவர்கள் கற்க முடியாது. அவ்வாறு அவர்கள் கற்பதானால் யாழ்ப்பாணத்திற்கு அவர்கள் வர வேண்டும். கடலிலே கிட்டத்தட்ட 12 கடல் மைல்கள் பயணம் செய்து தரை வழியாக அவர்கள் 21 கிலோமீட்டர்கள் பயணம் செய்து யாழ்ப்பாணம் வந்து ஒரு மாணவன் கணித விஞ்ஞான பிரிவுகளை கற்றுக்கொள்வது என்பது எவ்வளவு கடினமானது. இப்பொழுது வந்திருக்கிற இந்த தகவல் தொழில்நுட்ப பீடம் கூட நெடுந்தீவுக்கு வழங்கப்படவில்லை. அனலதீவு, நைனாதீவு, எழுவதீவு போன்ற தீவுகள் தனி தீவுகளாக கடலிலே காணப்படுகின்றது. இந்த பகுதிகளில் இருக்கிற சில பாடசாலைகளுக்கு நிரந்தர அதிபர்களே இல்லை, கடமை நிறைவேற்றும் அதிபர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த இடங்களுக்கு அதிபர்களை விண்ணப்பம் கோரப்பட்ட பொழுது அதிபர் பரீட்சையிலே சித்தி பெற்ற யாருமே எழுவதீவிலே, அனலதீவிலே இருக்கின்ற, நைனாதீவிலே இருக்கின்ற பாடசாலைகளுக்கு தங்களுடைய விண்ணப்பங்களை செய்யவில்லை. காரணம் அவர்கள் போக மாட்டார்கள். ஆனால் அங்கே கடமை நிறைவேற்றும் அதிபர்களாக இருப்பவர்களுக்கு நியமனம் வழங்குங்கள் என்றால் சட்டத்திலே இடமில்லை, பிரச்சனை என்கிறீர்கள். அவர்களுக்கு 3, 4, 5 வருடங்களாக கடமை நிறைவேற்றும் அதிபர்களாக அவர்கள் காத்திருக்கிறார்கள். இலங்கை பூராக 2000 மேற்பட்டவர்கள் இவ்வாறு கடமை நிறைவேற்றும் அதிபர்களாக இருக்கிறார்கள். ஏன் அவர்களுக்கு நியமனத்தை வழங்கி இருக்க வேண்டும் அப்படி என்றால், ஏற்கனவே அவர்களுக்கு அந்த கடமை நிறைவேற்றும் அதிபர் நியமனம் வழங்காமல் இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. இப்பொழுது அவர்களுக்கு நியமனத்தை வழங்கி 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் அவர்கள் பாடசாலை நடத்திய பிற்பாடு உங்களுக்கு நிரந்தர நியமனம் இல்லை என்றால் இது எங்கே போய் முடிய போகிறது? யார் இந்த பாடசாலைகளை நடத்துவார்கள்? சித்தி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கிறார்கள் இல்லை. தீபக பகுதிகளிலே இதுதான் மிக கடுமையானது. தீபக பாடசாலையுடைய கல்வி தரம் வீழ்ந்து செல்வதற்கு இது மிக மிக முக்கியமான விடயம். இலங்கையிலே 2,497 மாணவர்கள் இருக்கிறார்கள், மன்னிக்கவும், 2,497 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், 41,00,000 மாணவர்கள் இருக்கிறார்கள், 10,000 மேற்பட்ட பாடசாலைகள் இருக்கின்றன, கிட்டத்தட்ட 20 மாணவர்களுக்கு 22 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். ஆனால் ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை எல்லா இடம், கணித விஞ்ஞான ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நாடு தழுவிய ரீதியில் இருக்கிறது. குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இது பாரிய அளவில் இருக்கிறது. கணிதத்துறையில் விஞ்ஞானத்துறையில் கற்கின்ற மாணவன் தான் அந்த பாடத்துறையில் கற்பதற்கு உரிய ஆசிரியர் இல்லை. ஆனால் நிர்வாகத்துறைகளுக்காக தெரிவு செய்யப்படுகிற பொழுது, பட்டதாரி பயிலுநர்கள் நியமிக்கப்படுகிற பொழுது இந்த கணித விஞ்ஞான பட்டதாரிகள் இவ்வாறு அந்த நிர்வாகத்துறைகளுக்குள் அகப்பட்டு செல்கிறார்கள். அவர்கள் 4-5 அங்கு பணியாற்றி விட்டால் திரும்ப அவர்கள் வேறு துறைக்குள் வர விரும்புவதில்லை. ஆகவே கணித விஞ்ஞான துறையை வளர்க்க வேண்டுமானால் ஏனைய நிர்வாகத்துறைகள் இருப்பவர்கள், இப்ப சாதாரணமாக உதாரணம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் 24 விஞ்ஞானத்துறையை சேர்ந்த பட்டதாரிகள் வெறும் நிர்வாக எழுதுனர்களாக இருக்கிறார்கள். ஆனால் யாழ்ப்பாணத்தில் கணித விஞ்ஞான துறைக்கு ஆசிரியர்கள் இல்லை. இவர்களை ஒரு நிதி ரீதியான ஒரு ஊக்குவிப்பு வழங்கி அல்லது இவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இவர்களுக்கான ஒரு சிறிய அலவன்ஸோடு இவர்கள் ஆசிரியர்களாக கடமை புரியக்கூடிய ஊக்குவிப்பு வழங்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மாற்றங்கள் கணித விஞ்ஞான துறையிலே நாட்டிலே மாற்றத்தை கொண்டு வர முடியும். அல்லது கணித விஞ்ஞான துறையிலே படிக்கின்றவர்கள் தாங்கள் ஆசிரியர் தொழிலை விட வேறு துறைகளுக்குள் செல்வதை அல்லது வேறு நிறுவனங்களில் வேலை செய்வதை அவர்கள் மிக கௌரவமாக கருதுகிறார்கள். இந்த ஆசிரியர் தொழிலுக்கு வருவது இப்பொழுது கணித விஞ்ஞான துறையில் குறைவு. அவர்களுக்கான மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். இது பற்றி சிந்திக்கப்பட வேண்டும். மாணவர்களுக்கு கணினிகளை வழங்குவது நல்லது. அது ஒரு வகையிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. நாடு பூராக வைஃபையும் திறந்துவிட்டால் கணினியையும் வழங்கிவிட்டால் அவர்கள் படிப்பார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். நல்லதா கெட்டதா என்றது அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஆனால் முதல் மாணவர்களுக்கு கணினி வழங்குவதை விட ஆசிரியர்களுக்கு கணினி வழங்கப்பட வேண்டும். ஆசிரியர்கள் கணினி துறையிலே பயிற்சி பெற வேண்டும். டிஜிட்டல் துறையிலே அவர்கள் பயிற்சி பெற வேண்டும். இப்பொழுது நீங்கள் பாடசாலையிலே ஒரு கணினித்துறை ஆசிரியர் கற்பிக்கிற பொழுது அங்கே வகுப்பில் இருக்கிற மாணவன் சொல்லுகிறான், உங்களை டீச்சர் கேள்வி கேட்க முதல் மாணவன் அந்த கணினித்துறை பற்றி தானாக கதைக்கிறான். அவ்வளவுக்கு மாணவரிடம் அந்த ஆக்கமும் ஊக்கமும் இருக்கிறது. ஆனால் கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு சரியான பயிற்சி இல்லை. ஆகவே முதலில் நாடு தழுவிய இருக்கிற ஆசிரியர்களுக்கான மடிக்கணினிகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட வேண்டும். இந்த ஆசிரியர்களுக்கு கற்பிக்கின்ற சேவைக்கால ஆசிரிய ஆலோசகர்கள் மேலதிகாரிகள் இவர்களிடம் என்ன கணினி அறிவு இருக்கிறது? நான் உதாரணமாக கேட்கிறேன், இந்த பாராளுமன்றத்தில் கூட எங்களில் எத்தனை பேர் கணினியிலே தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கிறார்கள்? ஒரு கடிதத்தை டைப் செய்யக்கூடிய அளவு ஆற்றல் உள்ளவர்கள் இங்கே எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? அவ எங்களை பார்த்தாலே இது வழியிலே எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறியலாம். கணினித்துறை மாணவர்களுக்கு தேவை, ஆனால் முதலில் வழங்கப்பட வேண்டும் ஆசிரியர்களுக்கு. இவ்வாறு வழங்கப்படுகிற பொழுதுதான் ஆசிரியர்கள் சரியான கல்வியை மாணவர்களுக்கு வழங்குவார்கள். அவை கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த கல்வி சிந்தனைகள் என்பது கொண்டு வரப்படுகிற பொழுது பணம் ஒதுக்குவது மட்டும் கல்வி வளராது. பணம் ஒதுக்கினால் எல்லாம் நடந்து விட்டதாக இருக்காது. ஆனால் கல்வியிலே மாற்றங்களை கொண்டு வருவதற்கான சலுகைகள் அறிவிக்கப்பட வேண்டும். பலாலி ஆசிய பயிற்சி கலாசாலை மூடப்பட்டே இருக்கிறது. 1990 இடம்பெயரும் பொழுது அந்த கலாசாலை இடம்பெயர்ந்து யாழ்ப்பாணத்திலே இயங்கியது. பல தடவைகள் இந்த சபையிலே கேட்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் கேட்கிற கேள்விகள் இந்த சபையிலே அங்கீகரிக்கப்படுவதில்லை அல்லது பேசப்படுவது பேச்சுக்களாகவே போகின்றன. ஆனால் பலாலி ஆசிய பயிற்சி கலாசாலைக்கு என்ன நடக்கிறது? இப்பொழுது சென்ற வாரம் கூட கோப்பாய் ஆசிய பயிற்சி கலாசாலையின் ஒரு அறையிலே அவர்கள் ஒரு மூலையிலே விடப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஆங்கில ஆசிரியர்களை, விவசாய ஆசிரியர்களை, பல்வேறுபட்ட பாட ஆசிரியர்களை ஊக்குவித்த பலாலி ஆசிய பயிற்சி கலாசாலை இயங்க முடியாமல் இருக்கிறது. இவ்வாறு நாட்டிலே ஒரு முதன்மையான ஆசிய பயிற்சி கலாசாலை இன்றும் மூடப்பட்டிருக்கிறது என்றால் ஏன் அதற்கு ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியாது? அதனை ஏன் இயங்க முடியாது? இன்றைக்கு எத்தனையோ ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டும், எத்தனையோ பேருக்கு பயிற்சிகளை வழங்க வேண்டியதுடன் மாணவர்களுக்கு பயிற்சி தலைமைத்துவ பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். இந்த நாட்டிலே நடக்கிற பல கலாச்சார சீரழிவுகள், மாணவர்கள் மீது மோதப்படுகின்ற பல விடயங்கள், மாணவர்கள் திசை திருப்பப்படுகின்ற விடயங்களுக்கு இந்த கலாசாலைகள் ஒரு நல்ல மத்திய நிலையமாக இருப்பதனூடாக ஏன் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல ஒரு வளநிலையமாக அமையக்கூடாது? ஆகவே இந்த கலாசாலை மீண்டும் இயங்குவதற்கான ஒரு நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். கௌரவ மீள்குடியேற்ற அமைச்சர் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். இந்த பலாலி ஆசிய கலாசாலைக்கு 50 ஏக்கர் காணி இருக்கிறது. இந்த 50 ஏக்கர் காணியை இதுவரை ராணுவம் விடுவிக்கவில்லை. அந்த கலாசாலைக்குரிய காணியை விடுவீங்கள், விடுவித்து நீங்கள் புனர்வாழ்வு மீளமைப்பு குடியேற்ற அமைச்சர் அதனை விடுவித்து கலாசாலையை சொந்த இடத்துல இயங்க விடுங்கள். அப்பொழுதுதான் இந்த நாட்டிலே மாற்றங்கள் கிடைக்கும். நாங்கள் பேசுவதனால் மட்டும் மாற்றங்களை கொண்டு வர முடியாது, செயல்படுத்த வேண்டும். நாங்கள் சொல்லுகிறோம் அவ்வளவு விட்டிருக்கிறோம் இவ்வளவு விட்டிருக்கிறோம், ஆனால் உரிய ஒரு கல்வி நிறுவனம் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. தயவு செய்து அதனை கவனத்தில் எடுங்கள். இலங்கையிலே ஒரு சமய கல்வி, சைவ சமயம் கற்பிப்பவர் யாராக இருந்தாலும் கற்பிக்கலாம். அவர் மரவேல பாடத்துக்கு நியமனம் பெற்றிருப்பார், ஆனால் அவருக்கு படிப்பிக்க பாடம் இல்லைன்னா நீ சமயத்தை படிப்பியன்னு சொல்லி விடுறது. இது ஒரு மிக மோசமான நிலைமை. ஆனால் இஸ்லாமிய சமயத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த மௌலவிகளுக்கூடாக பயிற்றப்பட்ட நிலையிலே சமய ஆசிரியராக வருகிறார்கள். கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கூடாக கிறிஸ்தவ ஆசிரியர்கள் வருகிறார்கள். பிரிவேணா நிலையங்களுக்கூடாக பௌத்த ஆசிரியர்கள் வருகிறார்கள். ஆனால் இந்து சமயம் சைவ சமய ஆசிரியர்கள் மட்டும் அவர்கள் எப்படி வந்தாலும் கற்பிக்கலாம், அல்லது ஒரு 6வது வயது போனவர் இருந்தால் அவரை கற்பிங்கள் என்று விடுகிறார்கள். இது சமயத்தின் மீது சைவ சமயத்தினுடைய கல்வியிலே பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சரியான தமிழ் மொழி ஆசிரியர்கள் இப்பொழுது இல்லை. சரியான முறையில் சைவ சமயத்தை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த நாட்டில் நியமிக்கப்படுவதில்லை. அதைவிட கல்வி அமைச்சிலே சைவ சமயத்துக்கான பாடத்துறையில் கிறிஸ்தவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள் என்ற ஒரு கவலையான செய்தியும் இருக்கிறது. தயவு செய்து ராஜாங்க அமைச்சர்களை நீங்கள் கவனத்தில் எடுங்கள். உங்களுடைய சைவ சமய பாடத்தை தீர்மானிக்கிற குழுவில் தமிழ் பெயர்களோடு சைவ சமய பெயர்களோடு சைவ சமயம் சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். பார்த்தால் தெரியும் சில வேளைகளில் அதில் யார் என்ன நிலையிலே இருக்கிறார்கள் என்று, எத்தனை பேர் சைவ சமய பாடத்தை தீர்மானிக்கிறார்கள் என்று. இது கூட ஒரு பாரிய குறைபாடு. இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும். மாறினால்தான் கல்வியிலே மாற்றங்களை கொண்டு வரலாம். நீங்கள் காசுகளை ஒதுக்குவது அல்லது காசின் ஊடாகத்தான் கல்வியிலே மாற்றங்களை கொண்டு வருவது என்பது எந்த அளவிலும் மாணவர்களிடம் அல்லது நாட்டினுடைய கல்வியிலே முன்னேற்றங்களை தராது. சில இடங்களிலே கல்வியின் ஒரு காலத்திலே செட்டிகுளம் பூனகிரி போன்ற பிரதேசங்களுக்கான விசேட சலுகைகள் இந்த நாட்டிலே அறிவிக்கப்பட்டிருந்தது. சில வெட்டு புள்ளிகளில் கூட வித்தியாசங்கள் காண்பிக்கப்பட்டிருந்தது. அதே போல தீபக பகுதிகளில் இருக்கிற பாடசாலைகள் படிக்கின்ற மாணவர்களுடைய தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை அவருடைய பல்கலைக்கழக அனுமதிகளில் அவர்களுக்கான ஒரு சில சலுகைகள் அறிவிக்கப்பட வேண்டும். அவ்வாறு அறிவிக்கப்படுகிற பொழுதுதான் அந்தந்த மாணவர்கள் நெடுந்தீவிலே இருக்கின்ற மாணவன் நெடுந்தீவிலே இருந்து படிப்பார், நைனாதீவிலே இருக்கின்ற மாணவன் அங்கேயே இருந்து படிப்பார், எழுபதுவிலே இருக்கின்ற மாணவன் எழுபதுவிலே இருந்து படிப்பார், எழுபதுவிலே இருக்கின்ற ஒரு மாணவன் காப்பத சாதாரண பரீட்சை எழுத வேண்டுமானால் அவர் பரீட்சை காலத்தில் ஊராத்துறைக்கு வந்து ஒரு வீடு எடுத்து இருந்துதான் பரீட்சை எழுத வேண்டும். அவருடைய சொந்த ஊரிலே அவர் பரீட்சை எழுத முடியாது. அவ்வளவு தூரம் கடல் கடந்து வந்து முக்கால் மணித்தியாலங்கள் ஒரு வள்ளத்திலே வந்து ஊர்வாத்துறையிலே ஒரு வீடு எடுத்து இருந்துதான் அவரால் காப்போத்த சாதாரண பரீட்சை எழுத முடிகிறது. இது ஒரு மிக மோசமானது. ஆகவே அவரவர் தன்னுடைய படித்த இடங்களில் பரீட்சை எழுதக்கூடிய வகையில் அந்த எழுபது மாணவருடைய அதே போல அனலதீவிலே இருக்கின்ற மாணவர்கள் அவர்கள் காப்போத்த உயர்தரம் படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் பல்கலைக்கழகம் செல்வதற்கான தீபக மாணவர்களுக்கான ஒரு வெட்டு புள்ளியிலே ஒரு வித்தியாசத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். அவ்வாறு கொண்டு வருகிற பொழுதுதான் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் அந்த இடங்களிலே குடிவாழ்வார்கள், மாணவர்கள் நம்பிக்கையோடு கல்வி கேட்பார்கள், அவருடைய கல்வியிலே ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்திற்கு இது ஒரு மிக முக்கியமானதாக அமையும் என்பதையும் இந்த இடத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். மிக முக்கியமாக இவ்வளவு பற்றாக்குறைகள் இருக்கிற பொழுதும் நாட்டிலே இவ்வளவு தேவைகள் இருக்கிற பொழுதும் கல்விக்கு சில முன்னுரிமைகள் அளிக்கப்பட வேண்டும். அதிலும் நான் மீண்டும் குறிப்பிட விரும்புகிறேன் முன்பள்ளிகள். ரூசோ ஒரு மணிக்கூட்டு வியாபாரியாக சுவிஸ் நாட்டில் இருந்த ரூசோ தான் கால்நடையாக செல்கிற பொழுது இஸ்ரேல் நாட்டிலே அவர் கைதியாக பிடிக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார். அவர் சிறையிலே இருக்கிற பொழுது அந்த பாலைவன பாதைகளால் செல்லுகின்ற குழந்தைகளை பார்த்த ரூசோ, ஏன் இந்த குழந்தைகள் ஒரு இயற்கையான சூழலிலே கல்வி கற்க கூடாது, இயற்கையிலே ஏன் இவர்கள் வாழக்கூடாது என்று நினைத்த ரூசோ கல்வி சிந்தனைக்கு ஒரு மகானாக வந்தார். அதே போலதான் முன்பள்ளி குழந்தைகள் அவருடைய மனசிலே கல்வி பற்றிய நல்ல சிந்தனைகளை கொண்டு வர ஒரு புதிய திட்டம் வகுக்கப்பட வேண்டும். அதே போல இந்த கடமை நிறைவேற்றும் அதிபர்கள் கடமை நிறைவேற்றும் உதவி கல்வி பணிப்பாளர்களுக்கு இந்த அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இல்லை அல்லது ஓம் இவர்களை இழுத்தடிப்பு செய்யக்கூடாது. தொண்டராசிகளுக்கு நியமனம் வழங்குவதற்கான கேபினட் பேப்பர் வரைக்கும் சென்றிருப்பதாக அன்றைய எங்களுடைய ஒழுங்கு பத்திரத்தில் கூட அமைச்சர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அவை நாங்கள் அதற்கு நன்றி தெரிவிக்கிறோம். அதே போல தொடர்ந்து இந்த விடயங்களும் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும் என்று கூறி மிக முக்கியமாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நான் என்னுடைய இந்த வரலாற்று பாடங்களிலே தரம் 6, 7, 8, 9, 10, 11 வகுப்புகளிலே மாணவர்கள் தமிழ் வரலாறு அளிக்கப்பட்ட விதத்தை நான் எழுதியிருக்கிறேன். தயவு செய்து இதனை கன்சார்ட்டிலே வரக்கூடிய வகையில் நீங்கள் சேர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.
நன்றி.